துன்பங்களுக்கு, வேதனைகளுக்கு நாம் பயப்படுகிறோம். துன்பங்களும் வேதனைகளும் வேண்டாம் என்று நாம் விரும்புகிறோம். அந்த துன்பங்கள் எவ்விதம் நமக்கு நிகழ்கின்றன, வேதனைகள் எவ்விதம் நம்மை வந்து அடைகின்றன, நாம் அறியாதவர்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இத்தகைய பிரளயங்கள், மாறி மாறி வரக்கூடிய சோதனைகள், இந்த எந்த ஒன்றுமே நமக்கு வேண்டாம் என்று நம்முடைய மனதில் இறக்கி வைக்கப்படுகிறது. ஆனாலும் அது என்ன என்று தெரியாத நிலையில், துன்பம் எந்த திசையிலிருந்து வருகின்றது, வேதனைகள் எவ்விதம் நம்மை வந்தடைகின்றன என்பதை விளங்கிக் கொள்ளாத நிலையில் நாம் அவற்றை எதிர்பார்த்திருக்கின்றோம். துன்பங்களும் வேதனைகளும் என்னை எப்பொழுது வந்து அடையும் என்று எதிர்பார்க்கின்றோம். ஆனால் இது இரண்டும் வரக்கூடாது என்று இறைவன் நம்முடைய இருதயத்தில் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் நம்முடைய இறைவனுடைய பேச்சு நம் காதுகளில் அல்ல, இருதயத்தில் இறங்கிக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மூச்சிலும் இறைவனுடைய வார்த்தைகள் இருதயத்தில் இறங்குகின்றன. அந்த இருதயத்தில் இறங்கக்கூடிய ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மூச்சிலும் நமக்கு இறங்கிக் கொண்டிருக்கின்றது. அது நம்முடைய வார்த்தையாக இருக்கின்றது. மூச்சு காற்றல்ல நாம் சுவாசிப்பது, மாறாக இறைவனுடைய வாக்குகளிலிருந்து நாம் பெறக்கூடிய தூய்மையான அவருடைய மேலான விருப்பமும் மிகப்பெரும் பேரருளும் நாம் சுவாசங்களாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு சுவாசத்திலும் இறைவனுடைய வாக்கு இறங்கிக் கொண்டிருக்கின்றது, அதனை விரும்புகின்றோம். இந்த விருப்பத்தில் நம்முடைய கவனத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். இந்த விருப்பம் உங்களுக்கு தேவையா வேண்டுமா என்று கேட்டால், அவசியம் தேவை, வேண்டும்தான் என்று விரும்புகின்றோம். சோதனைகள் வேண்டாம், வேதனைகளும் வேண்டாம், துன்பங்களும் வேண்டாம். மனதில் எந்த கஷ்டமும் என்னுடைய வாழ்க்கையாக நிரந்தரமாக தங்கிவிடக்கூடிய ஒன்றாக ஆகிவிடக்கூடாது என்றும் நாம் விரும்புகின்றோம். இது இறைவனுக்கும் நமக்கும் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம். நோய்கள் வர வேண்டுமா என்று கேட்டால் வேண்டாம். நோய்கள் கூடாது என்று சொல்லும் பொழுது அப்பொழுதும் ஏற்றுக்கொள்கின்றோம். எந்த இடத்தில் நாம் நிராகரிக்கின்றோம் என்றால், நோய்களில் நாம் வாடத்தான் வேண்டும், துன்பங்களிலும் வேதனைகளிலும் நாம் சிக்கிச்சீரடித்தான் வேண்டும் என்று மனிதர்கள் கூறுகின்றார்கள். விரும்புவது ஒன்று, பெருமை கொண்டு பேசுவது இன்னொன்று. தங்களுக்கு இயலாத நிலையில் துன்பங்களையும் வேதனைகளையும் தடுத்துக் கொள்ள நம்மால் முடியாது என்று இருக்கும் பொழுது அவர்கள் கூறுகின்றார்கள், தங்களுடைய பெருமையையும் தங்களுடைய அறிவும் இவ்விதமாக கூறுகின்றது, இந்த இரண்டையும் அனுபவிக்கத்தான் வேண்டும், இதுதான் வாழ்க்கை. இறைவன் கூறுவது என்ன, நம்முடைய இருதயத்தில் அமைப்பது என்ன, மனிதர்கள் நம்மை அதைவிட்டம் வடிவெடுப்பது என்ன, தனக்கு தெரியாத ஒன்றை இறைவன் கூறிவிட்டானா நான் அதனை மறுப்பேன், எதிர்பார்ப்பேன், இவ்விதமாகவே மனிதர்களுக்கும் கற்பிப்பேன், சோதனைகளும் வேதனைகளும் வரத்தான் வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் அவர்களை வாழச் செய்வேன் என்று மனிதர்கள் மனிதர்களுக்கு உபதேசம் செய்கின்றனர். துன்பங்களும் வேதனைகளும் இல்லாத வாழ்க்கை எப்படி முடியும், பேசுவதற்கு நன்றாக இருக்கும், ஆனால் செயலில் வாழ்க்கையில் இது சாத்தியமல்ல. வாழ்க்கையினுடைய தத்துவமே மாறி மாறி வரக்கூடிய துன்பங்களும் இன்பங்களும் தான். அப்படியானால் துன்பங்களும் இன்பங்களும் அது தானாகத்தான் வரும் என்று இருக்கும் பொழுது நீங்கள் சம்பாதிப்பதற்காக முனைவது என்ன? நன்மைகளுக்காக நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கின்றீர்களா, உங்களுடைய வாழ்க்கையை தேடுதல்களை ஆரம்பிக்கின்றீர்களா, அல்லது வேதனைகளுக்காக நீங்கள் தேடுதலை ஆரம்பிக்கிறீர்களா என்று கேட்டால், நிச்சயமாக நான் சுகமாக வாழ்வதற்காகத்தான் என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் என்று கூறுவார்கள். அப்படியானால் நன்மையும் தீமையும் மாறி மாறி வரத்தான் செய்யும், அது தானாக வரும், நம்மிடம் இல்லை என்று புரிந்தீர்களே, அதுதான் பொருள் என்ன? நீங்கள் இப்பொழுது பெறுவது என்ன? இறைவன் அறிவிக்கும் பொழுது வேதனைகள் வரும் என்று கூறுவதும், தான் முனையும் போது நன்மைகளை அடைவேன் என்று கூறுவதும் பெருமை கொண்ட மக்களாக இருக்கின்றார்கள். இறைவனுக்கு கூட அந்த பெருமை கூடாது, நமக்கு உள்ள பெருமை நமக்குத்தான், இறைவன் நமக்கு கீழே என்று கூறக்கூடிய அளவுக்கு இவர்கள் நிராகரிப்பவர்களாகவும் இறைவனுக்கு விரோதமாகவும் செயல்படக்கூடியவர்களாக இருக்கின்றனர். எண்ணங்களில் இருப்பதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது இறை வழிபாடு. இருதயத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில் அடையப்பெற வேண்டும், அதனை காண வேண்டும். இறைவன் சத்தியமானவன் தான், எனக்கு விதிக்கப்பட்டது, எனக்கு விருப்பமாக அமைக்கப்பட்ட அந்த ஒரு அருபமான விருப்பம் தேவை. நிச்சயமாக அதுவே என்னுடைய வாழ்க்கை. நான் எவ்வளவு மறுத்தாலும் சரி, நான் முயல்வது அதன் அடிப்படையில் தான். நன்மைகள் மட்டும்தான் எனக்கு வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நான் முயல்கின்றேன். தத்துவங்களை நான் பேசக்கூடாது, சத்தியங்களை பேச வேண்டும். சத்தியங்களுக்கு விளக்கம் கொடுப்பவர்கள் தத்துவங்கள். தத்துவங்களில் இவர்கள் சத்தியத்தை அசத்தியமாக்கி அந்த அசத்தியத்தை இவர்கள் தத்துவமாக்குவார்கள். வேதனையும் சோதனையும் வரத்தான் செய்யும், வந்தால் எதிர்கொள்ள வேண்டும். வரத்தான் செய்யும் என்பது தன்னிச்சையாக தன்னுடைய முயற்சி இல்லாமல் வருவது, எதிர்க்கத்தான் வேண்டும் என்பது. அது எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, ஏன் வந்தது என்று தெரியாமல், காரண காரியம் எதுவுமே தெரியாமல் நான் அதனை எதிர்த்து வாழ முயற்சிப்பேன் என்று கூறுகின்றார்கள். என்ன என்ன வேதனைகள் எந்த வடிவங்களில் உங்களுக்கு வந்து சேர்கின்றது, எந்த திசையிலிருந்து வரும் என்பதை இப்பொழுது நாளைய வாழ்க்கைக்காக இன்று முதலாக கணிக்க முடியுமா என்று கேட்டால் ஒருபோதும் இல்லை. நம்மில் அவ்வளவு பேருக்கும் சோதனைகள் காத்திருக்கின்றன. சில வேதனைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இன்னும் பல வேதனைகளை எதிர்பார்த்தும் இருக்கின்றோம். நாளைய வாழ்க்கை ஏன் வாழ வேண்டும் என்ற அளவுக்கும் நம்முடைய எண்ணங்கள் போகின்றன. இவ்வளவுக்கும் காரணம் இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சுகமான எண்ணம், விருப்பம், நல்ல வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்ற அந்த விருப்பத்தை நான் தத்துவத்தை கொண்டு நிராகரித்தேன். மனிதர்களுடைய பேச்சுக்களை நான் அதிகமாக கேட்கின்றேன். இறைவன் எனக்காக இறக்கி வைக்கக்கூடிய ஒவ்வொரு மூச்சிலும் அந்த இறைவனுடைய நல் ஆசீர்வாதத்தின் காரணமாகத்தான் என்னுடைய மூச்சு இயங்கிக் கொண்டிருக்கின்றது, நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையை நான் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வாழ்கின்றேன். அனுபவிப்பதற்கு வேதனைகள் மட்டும்தான் இருக்கின்றன என்ற உண்மை என்பது உண்மையானால், அதனை நான் ஏற்றுக்கொண்டது நூற்றுக்கு உண்மையானால், இன்றே நான் இறந்து விடுகின்றேன், வாழ விரும்பவில்லை. ஒருவர் வாழ விரும்புவதும் வாழ விரும்பாததும், ஏன் வாழ்கின்றோம் என்று வேதனைப்படுவதும், எத்தனை காலம் நான் வாழ வேண்டுமோ என்று ஆதங்கப்படுவதும், நன்மைகள் எனக்கு இல்லை என்று நான் எனக்கு முடிவெட்டும் பொழுதுதான். இறைவனுக்கு எதிராக, இறை உணர்வுகளுக்கு எதிராக, எது என்ற இருதயத்தில் இறக்கப்பட்டதோ அதற்கு எதிராக மனிதனுடைய பேச்சுக்களை அதிகமாக கேட்டதன் காரணமாக என்னுடைய மனம் தடம்படுகின்றது. அப்பொழுது நான் நினைக்கின்றேன், நான் ஏன் வாழ வேண்டும், சுகங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் நான் இன்னும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு வாழ்வோம். அசௌகரியங்களில் வாழும் பொழுது வேதனையோடு வாழ்கின்றோம், என் இறைவன் என்னை ஏன் சோதிக்கின்றான் என்று. நம்முடைய இதயத்தில் அமைக்கப்பட்டிருப்பது, இப்பொழுது நம்முடைய இதயத்தில் அமைக்கப்பட்டிருப்பது என்ன என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமேயானால், நன்மைகளில் நான் வாழ வேண்டும், நன்மைகளை இன்னும் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். எனவேதான் நம்முடைய முயற்சிகள் பலவாறாக இருக்கின்றன. நன்மைகளை எவ்விதமாக அதிகரித்துக் கொள்வது என்பதில் முயற்சிகள் பலவாறாக இருக்கின்றன. அந்த முயற்சிகளில் மிக முக்கியமானது, பணம் என்ற ஒன்றை சம்பாதித்துவிட்டால் நான் நன்மைகளில் என்னை அதிகரித்துக் கொள்வேன் என்ற அந்த ஒரு தவறான எண்ணம். அது தவறான எண்ணம் என்பதை நாம் இனிதான் சோதித்து அறிந்து கொள்ள வேண்டுமா? இருக்கும் சோதனைகளே போதுமானது. இந்த பணத்தைக் கொண்டு என்னுடைய நன்மைகளை நான் அடைய முடியாது என்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் போதுமான அத்தாட்சியங்களும் சாட்சியங்களும் நிறைவேறவில்லையா? இனிதான் நிறைவேற வேண்டுமா என்ற கேள்விக்கு பதில் நிறைய இருக்கின்றது. இன்று நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் என்னுடைய வேதனைகளிலிருந்து விலக வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் எப்படி எனக்கு ஏற்படுகிறது என்றால், ஏற்கனவே இறைவன் அமைத்திருக்கக்கூடிய அந்த எண்ணம் சுகமாக வாழ வேண்டும், அதற்கு இணையாக எதுவுமே கிடையாது. அதற்கு நேர் மாற்றமாக நான் எனக்காக சம்பாதிக்கக்கூடிய இந்த தேவைகளுடைய முழுமையோ அல்லது அதனுடைய செழுமையோ என்னிடம் இல்லை, அதனுடைய வளமையும் என்னிடம் இல்லை என்று நான் நினைக்கும் பொழுது அதில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் என்ற நம்பிக்கை நான் நடக்கும் பொழுது வேதனை. நாளைய வாழ்க்கையும் எப்படித்தானோ, என்னுடைய எதிர்காலம் போராகவும் இருந்து விட்டதோ என்று கூட நான் நினைக்கின்றேன். சத்தியத்திற்கு விரோதமாக எதிராக அல்லது சத்தியத்திற்கு சம்பந்தமில்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில்தான் அதனை வெறுக்க ஆரம்பிக்கின்றேன். சத்தியம் மேலோங்குகிறது. இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல எண்ணமும் இறைவனிடமிருந்துள்ள ஆசீர்வாதம், இறைவனிடமிருந்துள்ள செய்திகள், நற்செய்திகள். அந்த நற்செய்திகளுக்காக நாம் நம்முடைய வாழ்க்கை இத்தனை காலம் என்று அலங்கிக்கப்பட்டிருக்கின்றோம். 50, 60, 70 வருடங்கள் இந்த நற்செய்திகளை நீங்கள் சத்தியம் என்று பார்ப்பதற்காக வேண்டியும், இறைவன் உங்களுக்கு உண்மையையே வாக்களித்தான் என்பதையும் நாம் அறிய வேண்டி, ஒவ்வொருவருடைய தன்மைக்கும் ஏற்ப ஒரு வாழ்க்கையினுடைய காலம் காலத்தவணை அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அந்த காலத்தவணையை முடிக்கும் வரையில் இறைவன் அவர்களை முடிப்பதாக இல்லை. எத்தனையோ சந்தர்ப்பங்களில் இரவு நேரங்களில் நாம் மிகவும் துன்பத்திற்குள்ளாகி, நாளைய வாழ்க்கையில் மிகப்பெரும் வேதனை என்னை தடை இருக்கிறது என்பதை நான் பயந்த நிலையில், ஆனாலும் எனக்கு உதவி இல்லை என்ற அச்சம் மேலோங்கிய நிலையில் படுத்துக்கொண்டு இறைவனை நாம் அடைக்கின்றோம். என் இறைவனே, என்னை காப்பாற்று, நாளைய வாழ்க்கை உரிய இருக்கின்றது. மிகப்பெரும் துன்பத்தையும் எதிரிகளிடமிருந்து மிகப்பெரும் வேதனையும் நான் எதிர்பார்க்கின்றேன். என் இறைவனே, என்னை பாதுகாத்துக் கொள் என்று என் மனதில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இது பிரார்த்தனையாகும். வாய்களால் கூறித் தீர்வது பிரார்த்தனை அல்ல. உள்ளத்தில் இறைவனுடைய வார்த்தைகளுக்கு எதிரொலிக்கக்கூடிய அந்த எண்ணம் எனக்கு இருக்கின்றது. ஒரு வேதனைக்குரிய ஒரு சம்பவம் நிகழ்கிறது. ஒரு கஷ்டமான சூழ்நிலை நான் எதிர்பார்க்கின்றேன். உதவி செய்வோர் யாரும் இல்லை. உதவி செய்வோர் யாரும் இல்லை என்று அந்த ஒரு எண்ணம் வரும்பொழுதுதான் நாம் இறைவனுக்கு சமீபமாக ஆகின்றோம். உதவி செய்வதற்கு இன்னும் பலர் இருக்கின்றார்கள் என்ற எண்ணம் இருக்கும் வரையில் நாம் இறை வழிபாட்டுக்கு உரியவர்களாக இல்லை. நம் தூய்மை நம்மிடம் இல்லை. இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு நிலை நம் மனதில் இருக்கும் வரையில் நம்முடைய தூய்மை நமக்கு இல்லை. தூய்மைக்குரிய அந்த வாழ்க்கையினுடைய தருணம் என்னவென்றால், இனி என் இறைவனை தவிர எனக்கு உதவி புரிபவர் இல்லை என்ற எண்ணம் வரும்பொழுது இறைவனுடைய மண்ணில் பொறிக்கும். இறைவனிடம் நாம் பேசும் பொழுது, பிரார்த்தனையாக அமைக்கும் பொழுது, அந்த பிரார்த்தனைக்கு பதில் வேண்டும் என்றால் என் மனதோடு நான் என்ன எனக்கு அறிவிக்கப்படுகின்றதோ அதனை அப்படியே எதிரொலிக்க வேண்டும். நீங்கள் இந்த துன்பமான சூழ்நிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற இறை உணர்வு அங்கு இருக்கும் பொழுது, என் இறைவனே, நீ ஒருவன் போதுமானவன், உன்னையே நான் ஏற்கின்றேன், உன்னை தவிர இல்லை என்ற அந்த முழுமையான பிரார்த்தனை அமைய வேண்டும். இந்த பிரார்த்தனைகள் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் பல துன்பமான சூழ்நிலைகளில் ஏற்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இரவு நேரங்களில் தூக்கம் இல்லாமல் வேதனையை எதிர்நோக்கி இருக்கும் பொழுது, மிகப்பெரும் சோதனையாக விடுதல் என்ற ஒன்று எனக்காக காத்திருக்கும் பொழுது, அந்த சூழ்நிலையில் நிச்சயமாக நான் மனதுக்கு மனம் என் இறைவனோடு இணைந்தவனாக அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்கின்றேன். என்னை பாதுகாத்துக்கள். இப்பொழுது மனிதர்களிடம் நான் என்னுடைய தேவைகளை கூறும்பொழுது வார்த்தைகளால் பேச வேண்டும், சப்தங்கள் வெளிவர வேண்டும். இது பிரார்த்தனை இல்லை. இறைவன் உள்ளத்தில் உள்ள அசைவுகளை நன்கறிந்தவன். அந்த அசைவுகளில் ஏற்படக்கூடிய ஒட்டிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களும் என்னை பாதுகாப்பார்கள் என்ற அந்த இணை வைப்பு, எனக்கு இணையாக பாதுகாப்பவர் மனிதர்களிடம் இருக்கின்றார்கள், உங்களுடைய வழிமுறைகளிடம் இருக்கின்றது என்பதை நீங்கள் மனதில் கொண்டிருக்கும் வரையில் பிரார்த்தனையாக ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. வேதனைகள் தொடர்கின்றன, மறுநாளும் தொடர்கின்றன. நான் எதனை பயந்தேனோ அது இன்னும் என்னை நிறுத்திக் கொண்டு வருகிறதையும் நான் அறிகின்றேன். இப்பொழுதும் மனிதர்களிடம் நான் பேசிக் கொண்டிருப்பதை விட்டும் படிப்படியாக விளங்குகிறேன். எனக்கு இவர்களிடம் எந்த நன்மையும் இல்லை, உதவியும் இல்லை என்பதை அறிகின்றேன். பாதுகாப்பு நிச்சயமாக இவரிடமிருந்து இல்லை என்பதையும் நான் உணர்கின்றேன். நாளுக்கு நாள் என்னுடைய நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கூடிய என்னுடைய கெட்ட நாள் என்னுடைய வேதனை என்னை நெருங்கிக் கொண்டு வரும் பொழுது இப்பொழுது மனதுக்குள் அந்த பிரார்த்தனை அடங்குகிறது. யாரிடமும் பேசுவதற்கு இனி அவர்கள் தகுதி இல்லாதவர்கள், எனக்கு உதவியோ பாதுகாப்போ அவரிடம் இருந்து இல்லை என்பதை நான் தெளிவாக அறியும் பொழுது இன்னும் வேகமாக என் மனம் அடித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது மனதுக்குள் அடங்குகிறது என்ற எண்ணங்கள் அனைத்துமே பாதுகாத்துக் கொள்ளிடவேனே என்று சத்தம் அடங்குகின்றது, உள்ளுக்குள் அடங்குகின்றது, வேகமாக அது ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுதுதான் நான் இறைவனுடைய ஒரு வார்த்தையை எதிரொலிக்கின்றேன். இந்த எதிரொலித்தல் என்பது இறைவனுக்கு நான் எதிராக இதுவரையில் வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்தும் நான் விலகி இறைவனுக்கு புறம்பாக வாழக்கூடிய வாழ்க்கையிலிருந்தும் என்னை பாதுகாத்துக் கொண்டவனாக இறைவனையே சார்ந்து விட்டேன். இனி எனக்கு இறைவன் ஒருவனை தவிர இல்லை என்ற நிலை வரும்பொழுது இறைவன் மன்னிப்பவனாக இருக்கின்றான். அந்த நேரத்தில் நமக்கு நம்முடைய இறைவனிடமிருந்து உதவி வருகின்றது, அமைதியும் ஆறுதலும் வருகின்றது, நமக்கு தூக்கமும் வருகின்றது. மறுநாள் விடுதலில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த தீமைகள் இல்லை. பல பல சந்தர்ப்பங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இது நிகழ்ந்திருக்கின்றது. குழந்தைகளை வளர்க்கும் பொழுதும் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு ஜுரமோ ஒரு வேதனையோ வரும் பொழுதும் உங்களுக்கு உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளிலிருந்தும் உங்களுடைய உறவுகளிலிருந்து உங்களுக்கு மிகப்பெரும் தீமைகள் பல இருக்கின்றன என்பதையும் பல பல சண்டைகள் சக்கரவுகள் சமுதாயத்திலிருந்தும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நாம் இறைவனை வேண்டுகின்றோம். அந்த ஒரு கணப்பொழுதில் உன்னை தேவை இல்லை என்ற அந்த நிலையில் என்னுடைய தேவைகளை நான் கொள்ளும் பொழுது நிச்சயமாக இறைவனிடமிருந்து உதவி வருகிறது. ஆனால் அந்த இரவு நேரத்தில் படுத்துக் கொண்டிருக்கும் பொழுதும் அதே சிந்தனை, உட்கார்ந்து இருக்கும் பொழுதும் படுக்க முடியவில்லை அதே சிந்தனை, உட்கார முடியவில்லை எழுந்து நடக்க வேண்டியிருக்கின்றது நிலை கொள்ளவில்லை அதே சிந்தனை மீண்டும் படுக்கின்றோம். பாதுகாத்துக்கள் என்ற ஒரு எண்ணம் தான் நம்முடைய மனதில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. என் இறைவனே என்னை காப்பாற்று என்ற ஒன்று நீங்கி பாதுகாத்துக்கள் பாதுகாத்துக்கள் காப்பாற்று காப்பாற்று என்ற ஒரு எண்ணம் தான் இருக்கின்றது. யாரிடம் கூறுகின்றீர்கள் காப்பாற்று என்று? எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், உங்களுக்கு மட்டும்தான் தூக்கம் இல்லை. காப்பாற்று காப்பாற்று என்று எண்ணம் பொழுதெல்லாம் யார் யாரிடம் நீங்கள் தேடுகின்றீர்கள்? இறைவன் ஒருவன் தான் அதை கேட்பவனாக இருக்கின்றான். ஆக இப்பொழுது என் இறைவனுடைய பெயர் அங்கு முக்கியமல்ல. என் இறைவனே காப்பாற்று, தெய்வமே காப்பாற்று, அந்த தெய்வமே இறைவனே என்பதெல்லாம் முக்கியமல்ல. காப்பாற்று என்ற அந்த ஒரு வார்த்தை அவனுக்கு மட்டுமே ஒலிக்கும் பொழுது இறைவனை நீங்கள் வணங்கி இருக்கின்றீர்கள் என்பது போன்ற சத்தங்கள் எல்லாம் அடங்கிவிட்டன. அந்த நேரத்தில் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சத்தமிட்டு காப்பாற்று என்று கூற முடியாது. அப்படின்னா எல்லோரும் எடுத்துக் கொள்வார்கள், அவர்களிடமிருந்து வேதனை இருக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் அமைதியாக உங்களுடைய மூச்சு காற்று கூட உங்களுக்கு கேட்க உங்களுடைய இருதயம்தான் உங்களுடைய அதன் ஒளிதான் கேட்டுக் கொண்டிருக்கும், அது அடங்கும் வரையில் காப்பாற்று என்று கூறிக்கொண்டிருக்கீர்கள். பிறகு உங்களுக்கு உறக்கம் வருகின்றது. ஆகவே நீங்கள் கேட்ட அந்த ஒரு பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆகிறது. எனவே நீங்கள் நிம்மதியில் தூங்குங்கள். அந்த மனதிற்குரிய அவ்வளவு சிந்தனைகள் யோசனைகள் நீக்கப்பட்டுவிட்டன, தூக்கம் வருகின்றது, இறைவனுடைய வாக்கு அங்கு நிறைவேறுகின்றது. மறுநாள் நாம் எதிர்பார்த்த எந்த தீமையும் அங்கு இல்லை, எல்லாமே விலகி நிற்கிறது, கலைந்துவிட்டது. தெளிவான அந்த நாள் இப்பொழுது நாம் இறைவனை அதிகமாக நினைவு கூற வேண்டும். இனி வரும் நாட்களிலும் இவ்விதமான வேதனை என்னை தீண்ட வேண்டாம் என்ற அந்த பிரார்த்தனையை அமைதியோடு இப்பொழுது மேற்கொள்ள முடியும். இதுவரையில் அமைதி இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம் மனம் வேகமாக அடித்துக் கொண்டிருக்கின்றது, இருதயத்துடைய ஒளியையும் நாம் காது கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். நிலை கொள்ளாமல் உட்கார்ந்து கொண்டும் நடந்து கொண்டும் இன்னும் படுத்துக் கொண்டும் நாம் எப்பொழுது தூங்கினோம் என்று கூட தெரியாது. அந்த அளவுக்கு நாம் வேதனையில் இருந்தபொழுது இறைவனை அழைத்தோம், அவனை மட்டும் அழைத்தோம். எனவே இனியும் என்னுடைய பிரார்த்தனை என் மனதின் அளவில் நிகழ வேண்டும் என்று விட வாய்களால் பிறருக்கு காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு பிரார்த்தனை வரக்கூடாது. அமைதியான சூழ்நிலை ஏற்பட்ட அந்த நிமிடமே அந்த நொடியிலிருந்து இப்பொழுது எவ்வளவு பதட்டத்தில் நான் இறைவனை அழைத்தோமோ அந்த அளவுக்கு அமைதியை கொண்டு நான் என் இறைவனை அழைக்கின்றேன். இப்பொழுது அமைதியான முறையில் இன்னும் நன்மைகளை அதிகமாக நீங்கள் இறைவனிடமிருந்து விரும்புங்கள். எனக்கு எந்த நோயோ வேதனையோ வேண்டாம் இறைவனே, இப்பொழுதும் பாதுகாத்துக்கொள் என்ற ஒரு வார்த்தை போதுமானது. நீட்டி முழங்கி நாம் மேற்கொள்ளக்கூடிய பிரார்த்தனைகள் தேவையில்லை. அந்த ஒரு தேவைக்கு இறைவன் மட்டும்தான் என்ற ஒரு உணர்வு அங்கு இருக்க வேண்டுமே தவிர, என் இறைவனே என்று அழைப்பதோ ஆயிரம் பெயர்களை வைத்துக் கொண்டிருப்பீர்கள் அது முக்கியமல்ல. ஆனால் காப்பாற்று என்பது முக்கியம். என் இறைவனே என்று அழைக்கிறோம், தெய்வமே என்று அழைக்கிறோம், என்ன அர்த்தங்கள் இருக்காது கூட்டிங்கன்னு கேட்கும் போது காப்பாற்று, என்னிடம் காப்பாற்று என்று திரும்பினால் போதும், என்னை அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை, இணை வைப்பிலிருந்து விலகுங்கள், பாதுகாத்துக்கள் என்ற அந்த ஒரு எண்ணம். உங்களுடைய அனைத்து தேவைகளுக்கும் நன்மைகளுக்கும் இறைவன் ஒருவனை தவிர இல்லை. உங்களுக்கு சுகம் வேண்டுமென்றால் அந்த சுகம் எங்கிருந்து வந்தது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். என்னுடைய உணர்வுகளிலிருந்து அந்த சுகம் எனக்கு வந்தது, உணர்வுகளிலிருந்து அந்த சுகம். கண்களுக்கும் உணர்வுகள் உண்டு, காதுகளுக்கும் உணர்வுகள் உண்டு, தோள்களுக்கும் உணர்வுகள் உண்டு. அந்த உணர்வுகளிலிருந்து நீங்கள் சுகம் அடைகின்றீர்கள். உங்களுடைய கை கால்கள் வாய்கள் உழைப்பிலிருந்து அந்த சுகம் கிடையாது. ஆனால் நான் பெரும்பாலும் நான் உணர்கின்றேன் என்பதை விட நான் சம்பாதிக்கின்றேன், என் சுகத்தை நான் சம்பாதித்தேன், என்னுடைய இன்பத்தை நான் சம்பாதித்தேன், என்னுடைய மகிழ்ச்சியான நாட்களை நான் சம்பாதித்தேன், நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறும்பொழுது மனிதனிடம் பெருமை அளிக்கின்றேன். இறைவனை நான் முழுமையாக நிராகரித்து விட்டேன். அவ்வளவு பெருமைக்கும் பெருந்தன்மைக்கும் நான் மட்டும்தான் காரணம், இறைவன் இதில் பங்குபடுவதற்கு இல்லை என்ற அளவுக்கு நான் என் இறைவனை விளக்கி வைத்து மனிதர்களுக்கு அறிவிக்கின்றேன், நான் சம்பாதித்தேன். இவ்வளவும் பதிவாகிறது. மூச்சுக்காற்று உங்களுடைய இருதயத்திற்கு சுகமளிப்பதாக இருக்குமானால், இப்பொழுது நான் பேசக்கூடிய அந்த மூச்சுக்காற்றை உபயோகித்து நான் பேசக்கூடிய பெருமை கொண்ட இந்த வார்த்தைகள் பதிவாகின்றன, அகிலங்களில் பதிவாகின்றன, ஒவ்வொரு துகளிடம் பதிவாகின்றன. நமக்கு எதிராக நாம் பாவ மன்னிப்பு கேட்கும், மீண்டும் அந்த பாவங்களில் தொடராமல் இருப்பதற்காகவும் இறைவனுக்கு அஞ்சியும் இந்த வார்த்தைகளை பேசிவிட்டேனே என்ற அந்த ஒரு பயத்தை கொண்டு, உள்ளத்தை கொண்டு, பயபக்தியை கொண்டு வாழும் காலமெல்லாம் நம்முடைய அநியாயமான பேச்சுக்கள் மன்னிக்கப்படுகின்றன. மீண்டும் தெளிவான சுவாசங்கள் நடைபெறுகின்றன. சுவாசத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த சுவாசம் அமைதியாக இருக்க வேண்டும். நன்மைகளின் மீது நிலைத்திருக்கும் காலமெல்லாம் அமைதியாக இருக்கும். தீமைகளில் நம்முடைய எண்ணங்கள் பிரவேசிக்கும் பொழுது, பெருமை கொள்ளும் பொழுது, நிச்சயமாக அந்த சுவாசத்தினுடைய உயிரோட்டம் கிரகிக்கூடிய உயிரோட்டத்தை கிரகிக்கக்கூடிய அந்த சக்தி அந்த சுவாசத்துக்கு இல்லாமலாகின்றது, சுவாச பைகளுக்கு இல்லாமலாகின்றது. எனவே இருதயம் படபடக்க ஆரம்பிக்கும். அதிகமாக காற்று தேவைப்படுகிறது, உயிர் மூச்சு தேவைப்படுகின்றது, இருதயம் வேகமாக அடிக்க ஆரம்பிக்கின்றது. சுவாசத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பாதகம். பெருமை கொண்டவர்களுக்கு பெருமூச்சு உண்டு, பெருந்தன்மையோடு வாழ்பவர்களுக்கு நிதானமான சுவாசம் உண்டு. உங்களுடைய சுவாசத்தை கொண்டு நீங்கள் அறிய முடியும் எந்த அளவுக்கு நாம் இறைவனுக்கு விரோதமாக இருக்கின்றோம், எந்த அளவுக்கு இறைவனுக்கு துரோகமாகவும் இறைவனுடைய நன்மைகளுக்கு தங்களை முற்படுத்திக் கொண்டு நான் தான் இதை சம்பாதித்தேன் என்று பெருமை கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் பகிரங்கமான விரோதிகளாக ஆகின்றார்கள் இறைவனுக்கு. பிரார்த்தனையை இந்த அளவுக்கு ரகசியமாகவும் பரகசியமாகவும் உள்ளுக்குள் சத்த நாடி வெளியுள்ள வராமல் உள்ளுக்குள்ளே எதிரிக்கக்கூடியதாகவும் அந்த எண்ணங்களில் அமைய வேண்டுமோ, அதுக்கு நேர் மாறாக நன்மைகளில் வாடும் பொழுது நான் சம்பாதித்தேன் என்று ஒரு கருவிக்கின்றான் பெருமை கொண்டவனாக நீங்களும் இவ்விதமாக வாழ வேண்டும் என்னை பின்பற்றேன். இங்கு நம்முடைய கேடு நமக்காக பதிவாகின்றது. நிச்சயமாக நாம் அதனை அனுபவிக்க வேண்டியவர்கள். இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பலவிதமான துன்பங்கள் இதனுடைய அடிப்படையில் தான். பெருமை கொண்டு பேசிய அந்த பேச்சுக்களுக்குத்தான் சோதனைகளும் வேதனைகளும் நம்மை வந்தடைந்திருக்கின்றன. இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற அவ்வளவு கேடுகளுக்கும் காரணம் பெருமை கொண்ட பேச்சுக்கள். நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன் என்ற அந்த எண்ணம் இருக்கும் பொழுது நான் இறைவனுக்கு விரோதமாக மாறுகின்றேன். மனிதனுக்கும் துரோகியாகத்தான் வாழ வேண்டும். இப்பொழுது நான் உங்களுக்கு மேலானவன் என்று உள்ளத்தில் எண்ணினால் உங்களுக்கு தெரியாது, ஆனால் இறைவனுக்கு தெரியும். விரோதமாக நான் செயல்படுகின்றேன், அவனுடைய விருப்பத்திற்கு விரோதமாக நான் செயல்படுகின்றேன், ஆனால் உங்களிடம் பணிவோடு பேசுவதை போன்றிருக்கிறது, உள்ளுக்குள் எனக்கு பெருமை இருக்கின்றது, துரோகமாகவும் வாழ்கின்றேன். பெருமை கொள்ளும் பொழுது இறைவனுக்கு விரோதமாகவும் பகிரங்கமான விரோதியாகவும் மனிதர்களுக்கு பகிரங்கமான துரோகியாகவும் வாழ்வதன் காரணமாக இதில் எந்த அளவுக்கு நான் திருப்தி அடைந்தேனோ, கொஞ்சம் சந்தோஷப்பட்டேனோ, பெருமிதம் கொண்டேனோ, அந்த அளவுக்குரிய வேதனையும் இழிவும் காத்திருக்கிறது. மனிதர்கள் சீச்சி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இழிவும் வேதனைகளில் உங்கள் மீது பரிதாபமே ஏற்படாது அந்த அளவுக்கு ஒரு காலமும் நமக்காக காத்திருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது அறிந்து கொள்ள வேண்டும். பெருமை கொண்டு பேசக்கூடியதும் பெருமை கொண்டு உணர்வுகளில் உணர்ச்சிகளில் வாழ்வதும் மற்ற மனிதர்களை அதை பகிரங்கமாக பிரயோகிப்பதும் தனக்கு கீழே இருக்கக்கூடிய வேலையாட்களாக இருக்கட்டும் அல்லது குடும்பத்தில் நான் தலைவன் நான் தான் உயர்ந்தவன் மற்றவர்கள் அடங்கி போக வேண்டும் என்ற அளவுக்கு அவர்கள் அந்த பெருமையை கொண்டு வீடுகளில் அநியாயங்களையும் அடிச்சட்டங்களையும் சத்தங்களையும் இறைச்சல்களையும் ஏற்படுத்தும் பொழுதும் பதிவாகின்றனர். யாரொருவர் பெருமையை கொண்டு வாழ்கின்றாரோ அவருக்கு இறைவன் இல்லை, அவர்களுக்கு பிரார்த்தனை இல்லை. நான் இதனை எனக்காக செய்து கொண்டேன் என்று கூறும் பொழுதும் அவர்களுடைய பாவம் அவர்களுக்காக பதிவாகின்றது. நோய்களிலிருந்து நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டி இறைவன் எனக்கு போதுமானவன் என்று கூறினால் சும்மா இருந்தால் சரியா போயிடுமோ என்று இலக்காரமாக பேசக்கூடியவர்கள் இருக்கின்றனர். சும்மா இருந்தால் சரியா போயிடுமா? இதே கேள்வியை பரிகாசத்தைக் கொண்டு இறைவனை நம்பினேன் என்ற ஒரே ஒரு குற்றத்திற்காக வேண்டி உங்களை எழுதினார்கள், உங்களை சுற்றிலும் இருக்கின்றார்கள். இறைவனுக்கு அவர்கள் பகிரங்கமான விரோதமாகவே. அவர்களிடம் ஒரு கேள்வி, இந்த நோய் எப்படி வந்தது என்று கேளுங்கள், காரணம் தெரியாது, தானாகத்தானே வந்தது. நீங்கள் முயற்சி செய்து கடுமையற்சி செய்து உடைத்து இதனை சம்பாதிக்கவில்லை இல்லையா? நான் சம்பாதிக்கவில்லை. ஏன் இப்ப காணா போகாது? காரணமும் தெரியல, நீங்களும் சம்பாதிக்கிற, தானாக வந்தது, ஏன் தானாக போகாது? உங்களுடைய முயற்சிகளில் இறுதியில் இறப்பு ஒன்றுதானே நீங்கள் சம்பாதிப்பது. இன்னும் எவ்வளவு பேர் படைத்து வச்சிருக்கோமே, எத்தனை நாளைக்கு உங்க கையாளதும் சாகணும். இந்த டாக்டர் நல்ல டாக்டர் படைக்க வச்சாருன்னு ரெக்கார்ட்ல போயிருது, கடைசியில் அவர் உங்கள்கிட்ட வர்றாரு, நீங்க தான் சாகடிக்கிறது. அப்புறம் ஏன் முதலில் நான் தான் பிடிக்க செய்தேன் என்றால் மீண்டும் பிடிக்க செய்திருக்கலாமே? அவ்விதமாக அல்ல, இது ஒரு சோதனையே. பெருமை கொள்வோருக்கும் சோதனை, யாரை நாம் பெருமைப்படுத்தினோமோ பெருமைப்படுத்தியவர்களுக்கும் சோதனை, இரண்டு பேருக்கும் அந்த வேதனையில் பங்குண்டு. ஏதாவது ஒரு நன்மை அதனை நீங்கள் சம்பாதித்தேன் என்று நீங்கள் கூற முடியுமா என்றால் இந்த உதாரணத்தையும் பின்பற்றி பிறகு அந்த பதிலை நாம் பார்ப்போம். நான் சுகமாக வாழணும் என்பதற்காக ஒரு மாதம் பூராவும் கஷ்டப்படுகின்றேன், அந்த ஒரு நாள் சம்பளத்துக்காக, ஒரு நாள் சம்பளத்துக்காக ஒரு மாதம் கஷ்டப்படுகின்றேன். சுகத்தை நான் விரும்புகின்றேன், அதாவது நன்மையை நான் விரும்புகின்றேன். இந்த நன்மையை நான் விரும்பும் பொழுது அதற்குரிய பாதை கஷ்டமாகவா இருக்கும்? நன்மைக்கு நன்மைதானே கூடி, நன்மையான எண்ணங்களுக்கும் சுகமான அனுபவங்கள், அதன் பிறகு நான் சம்பாதிக்கக்கூடிய எனக்கு திருப்தி அனைத்துமே நன்மைக்குரிய பாதையை. உண்மையிலே நான் நன்மையை கொண்டிருந்தேன் என்றால், நன்மைக்கு நன்மைதான் கூடி என்பது உண்மையானால், நாம் அதனை ஏற்றுக்கொண்டோம், நிச்சயமாக நன்மை செய்வோருக்கு நன்மைதான் கூடி, தீமை செய்வோருக்கு தீமைதான் கூடி என்பதை, அந்த சத்தியத்தை அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அப்படியானால் அதனுடைய பாதை மட்டும் எப்படி கரடுமுரடாக இருக்க முடியும்? ஆரம்பமே கோணலாக இருக்கின்றது, கரடுமுரடாக இருக்கின்றது. பிறகு அதனுடன் இருந்து அதற்கு பிறகு நான் கொள்ளக்கூடிய அந்த விளைச்சல்களில் என்னுடைய காயத்திற்கு சுகமளிக்கக்கூடிய சில காரியங்களை செய்து கொள்ள முடியுமே விட நன்மைகளில் நான் பெருகுவது என்பது இல்லை. என்னுடைய முயற்சிகள் எந்த அளவுக்கு வேண்டும் என்றால் நன்மைக்கு நன்மை கூடி. நன்மைகள் அனைத்தும் மனம் சம்பந்தப்பட்டது, பொருள் சம்பந்தப்பட்டதல்ல. சுகம் அனைத்தும் மனம் சம்பந்தப்பட்டது, பொருள் சம்பந்தப்பட்டதல்ல. என்னுடைய நன்மைகளுக்காக வேண்டிய சுகங்களுக்காக வேண்டிய இன்பங்களுக்காகவும் என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய அனுபவத்திற்காகவும் நான் மேற்கொள்ள வேண்டியது கஷ்டமான பாதைகள் கிடையாது. ஆனால் கஷ்டம்தான் வாழ்க்கை என்று தத்துவம் பேசுவார்கள், அதனையும் நாம் ஏற்றுக்கொள்வோம். உழைத்தால் தான் வாழ்க்கை என்று ஒவ்வொன்றுக்கும் உங்களுடைய இறைவனுடைய அடிப்படையான உணர்த்துதல் உங்களுடைய மனதில் எவ்விதமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். சுகம் மட்டுமேதான் அங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றதா? கரடுமுரடான பாதைகள் நீங்கள் செல்ல வேண்டும், கடும் முயற்சி செய்ய வேண்டும், மிகப்பெரும் துன்பங்களுக்கு ஆளாக வேண்டும், பிறகு அதனை அனுபவிக்க வேண்டும் என்றிருக்கிறதா? எதுவுமே வேண்டாம், உன் புறத்திலிருந்து எனக்கு ஒரு உதவி வருமானால் நிச்சயமாக உன்னிடமிருந்து கஷ்டங்கள் கிடையாது, கஷ்டங்கள் நீக்கப்படும். எனவே சுகம் மட்டும்தான். ஆக என்னுடைய பாதையில் ஏற்படும் கஷ்டங்களுக்கு காரணம், தடங்கல்களுக்கு காரணம் இடையர்களுக்கெல்லாம் காரணம் நான் இறைவனை மறுத்து நான் சம்பாதிக்கப் போகின்றேன் என்ற அந்த பெருமை ஊருக்கு நான் காட்டப் போகின்றேன். நான் எப்படி கடும் உழைப்பால் எப்படி நான் சாதித்தேன் என்பதை ஊருக்கு நான் காட்ட வேண்டும். நான் சம்பாதித்தேன், இறைவனுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது என்பதை நிரூபிக்க வேண்டி அந்த பெருமை எனக்கு தேவைப்படுகிறது. இப்பொழுதுதான் நீங்கள் கேட்டதும் உங்களுக்கு இருக்கிறது. இறைவனிடமிருந்து சொல்ல பதிலாக பெருமை கொண்டதற்கு கூலியாக மிகப்பெரும் துன்பங்களில் நாம் வாழ வேண்டியிருக்கின்றோம். நீங்கள் வேண்டியதை அடைந்த பிறகு இவ்வளவு சம்பாதித்தும் எனக்கு எந்த புண்ணியமும் இல்லை, இவ்வளவு மக்கள் இருந்தும் அவர்கள் அனைவரும் எனக்கு விரோதமாக இருக்கின்றனர், எனக்கு குடும்பம் இருக்கிறது, மக்கள் தொகை இருக்கின்றார்கள், பணமும் இருக்கின்றது, இவை அனைத்துமே எனக்கு விரோதமாக இருக்கின்றன, இவற்றின் காரணமாகத்தான் எனக்கு விரோதமே, சன்னியாசி ஆகிவிடலாம், குடும்பத்தை விட்டு சென்றுவிடலாம் என்று. ஏன், நீங்கள் விரும்பிய பொருள் இருக்கிறது, அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், அங்கு பஞ்சுமற்றை படுத்திருக்கின்றீர்கள், ஆனாலும் உள்ளத்தில் சுகமில்லை, அந்த பஞ்சுமற்றை எதிர்ப்புப்படுத்தியாக இருக்கிறது, வெளியில் ஓடிவிடலாம் என்று இருக்கின்றது. இந்த நிலையை நாம் அனுபவித்தவர்களாக இருக்கக்கூடிய அவசியம் இல்லை, கேள்விப்பட்டிருக்கின்றோம். இந்த நிலை ஏற்படலாம் அப்படித்தான் என்பதை உணராதவர்களும் இல்லை, உணர்த்தியிருக்கார். அந்த உணர்வுகள் சத்தியமானவைதான் என்பதை நமக்கு இன்று அறிவிக்கக்கூடிய அந்த சத்தியம் எது? நமக்கு வேண்டியது உள்ளத்தின் சுகமா உடலின் சுகமா என்று கேட்டால் பதில் உள்ளத்தின் சுகம்தான். உள்ளத்தில் சுகமில்லை என்றால் உடல் சுகத்தை அனுபவிக்க முடியாது. கணவன் மனைவிக்கிடையே குடும்பத்தின் சுகத்தை அனுபவிக்கக்கூடிய அவ்வளவும் அவர்களுக்காக இருக்கிறது, ஆனால் மனதில் சுகமில்லை, விவாகரத்து வேண்டாம். அழகான மனைவியாக தேர்ந்தெடுத்தீர்கள், அழகான வரனாக தேர்ந்தெடுத்தீர்கள், பணக்கார மனைவி, பணக்கார வரன், இன்னும் நீங்கள் விரும்பிய பொருள் அனைத்தும் இருக்கின்றது, மனம் கசந்து விட்டது, நான் விலகுகின்றேன், ஏன் அனுபவிக்க முடியவில்லை அவ்வளவும் இருந்தும். பொருள்களில் வாழ்க்கை இல்லை, வடிவங்களில் வாழ்க்கை இல்லை, உருவங்களில் வாழ்க்கை இல்லை. வடிவங்களை வழிபடாதீர்கள், பொருள்களை வழிபடாதீர்கள், உருவங்களை வழிபடாதீர்கள், உள்ளத்தை வழிபடுங்கள். உள்ளத்தில் இருக்கக்கூடியது சத்தியம் மட்டும்தான், இறைவனுடைய வார்த்தைகள் மட்டும்தான், அதனை எதிரொலித்து பழகுங்கள், அந்த வார்த்தைகளுக்கு பதிலடியுங்கள். ஏற்றுக்கொண்டேன், இந்த வாழ்க்கைதான் வேண்டும் என்று நான் ஏற்றுக்கொண்டேன், என் மனம் ஏற்றுக்கொண்டது, பிறகு அந்த ஏற்புதலுக்கு விரோதமாக நான் செயல்பட மாட்டேன், இதற்கான வழிகள் உங்களிடம் கிடையாது. வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக நீங்கள் உங்களுடைய சந்ததிகளுக்கும் சேர்த்து ஒரு நன்மையை அனுபவிக்க வேண்டும் என்பது உங்களுடைய எண்ணமாக இருக்குமானால், உங்களுடைய உள்ளம் சுகமடையும் பொழுது உங்களுடைய உடலும் சுகமடைகின்றது, உங்களுடைய உள்ளம் சிதறும் பொழுது உடலும் சிதறுகின்றது, உள்ளம் பாதிக்கப்படும் பொழுது உடல் உறுப்புகளும் பாதிக்கப்படுகின்றன. உடலில் நோய்கள் இல்லை, உள்ளத்தில் நோய்கள். உடலில் சுகம் இல்லை, உள்ளத்தின் சுகம் அவசியம். ஆக உள்ளத்தில் சுகமும் உள்ளத்தில் கவலையும், உள்ளத்தின் வேதனைகளாக இருக்கக்கூடிய பயமும் அவசரமும் கவலையும் நீங்கிவிட்டால் உடல் உறுப்புகள் எந்த பாதிப்பும் இல்லை. எங்கு நாம் தூங்கினாலும் நமக்கு தூக்கம் வரும், எந்த இடத்திலும் நமக்கு எந்த விதமான மன உளைச்சல் உடல் வேதனைகள் கிடையாது. நீங்கள் உண்ணக்கூடிய உணவில் இருக்க கேடுகளும் கூட நன்மையாக மாற்றப்படும், எந்த விதமான நோயும் தீண்டாது, உள்ளத்தின் சுகம் பாதுகாக்கப்படும் வரையில். உள்ளத்தின் சுகம் எப்பொழுது பாதுகாக்கப்படுகிறது என்றால் என் இறைவனை தவிர இல்லை என்று அந்த ஒரு உணர்வை கொண்டு நான் சம்பாதிக்கப் போகின்றேன், வாடப்போகின்றேன், சுகத்தை நான் அடைந்து விடுவேன், எனது முயற்சிகளைக் கொண்டு வியாதிகளிலிருந்து நான் என்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்ற எண்ணம் இருக்கும் பொழுதெல்லாம் இறைவனா நானா என்ற அந்த ஒரு சவால் நேரடியாக இறைவனிடம் நான் விடுக்கின்றேன் என்பது பொருளாகும். எனவே உள்ளம் கொள்ளுங்கள், உங்களுடைய நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டி வேக்சின்ஸ் கொடுக்கின்றார்கள், அது உங்களுடைய உயிரையே வாங்கிவிடும், வழிபடுத்திவிடும். பிறகு அவர்கள் கூறுவார்கள் குறைகேறிவிட்டது, இதற்கும் மருந்துக்கும் சம்பந்தமில்லை, மூச்சடைத்துக் கொண்டு விட்டது, அல்லது வேறு ஏதோ பிரச்சனை இருக்க வேண்டும், இதனை நாம் ஏற்றுக்கொள்வோம். உங்களுக்கு தெளிவாக ஒவ்வொருடைய இருதயத்திலும் அமைக்கப்படுகின்றது, இதில் இவ்வளவு பெரிய பாதகம் இருக்கின்றது. இதை மூடி மறைப்பதற்கு எதுவும் இல்லை. என்ன தெளிவாக்க வேண்டுமோ தெளிவாக்கப்பட்டுவிட்டது. இந்த மருந்துகள், அது தடுப்பூசியாகட்டும் எந்த மருந்தாக இருக்கட்டும், உயிரை பலிவாங்கக்கூடிய அவ்வளவு கெட்ட சக்தியை கொண்டிருக்கிறது, நச்சு சக்தியை கொண்டிருக்கிறது என்பது. இன்ஸ்டன்ட் டெத், வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றார்கள், ஸ்லோ டெத் அவ்வளவுதான். இன்று அந்த மருந்துகளை சாப்பிடுவதன் காரணமாகவோ, மருந்துகளை போட்டுவதன் காரணமாகவோ நான் இன்று இறந்துவிட்டால் சரி அல்லது இறக்கவில்லை என்றால் படிப்படியாக ஸ்லோ பாய்தனிங், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நட்சத்திரத்துக்கள் ஒவ்வொரு உறுப்பாக என்னை பாடை செய்து பிறகு நான் மிக பெரும் துன்பத்தில் இறக்க வேண்டிய சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படும். எல்லா உறுப்புகளும் உங்களுக்கு செயல்பட்டன, ஆட்டோ இம்யூன் டிசீஸ், அதுக்கு அர்த்தம் எனக்கும் தெரியாது, சொல்றவனுக்கும் தெரியாது, கேட்கறவனுக்கும் தெரியாது, ஆனா மனப்பாடம் படிப்பாங்க எனக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்கு, உங்களுக்கு பெரிய ஃபைல வச்சுக்கிட்டு இதுதான் என் வியாதி, போகணுமா வேணாமா போகாதுன்னு சொல்றாங்க, அப்ப தூக்கி போட வேண்டியது என்ன இல்ல எதையும் வச்சுப்பேன். அதுக்கப்புறம் எது பிரார்த்தனை, கெட்ட சகனங்கள் கெட்ட வார்த்தைகள் கூடாது என்பது உள்ளத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கெட்ட வார்த்தைகளை உங்களுக்கு டாக்குமெண்டா எழுதி கொடுத்து சிக்னேச்சர் போட்டு கேட்டுக்கும் போது வச்சுக்கணும்னு சொன்னா அது தூக்கி வச்சிருக்கோம். இதைவிட கேடு என்ன இருக்க முடியும்? அந்த டாக்டரையும் அந்த ரிப்போர்ட்டுகளையும் சேர்த்து குப்பையில் போட வேண்டியதை விட்டுவிட்டு அதை தலையில் வைத்துக் கொண்டு புகவிடமெல்லாம் தூக்கிக் கொண்டு இதுதான் நான், இதுதான் இல்லை, இதுதான் நான், எந்த அளவுக்கு நாம் நம்மை பறிகொடுத்து நாசமாக்கிக் கொண்டு மனிதர்களுடைய கெட்ட வழிமுறைகளில் கெட்ட சகனங்களில் துஷ்டர்களாக தனக்குத்தானே அநியாயம் செய்தவர்களாக நல்ல உள்ளம் கொடுக்கப்பட்டிருந்தும் அதை விட்டு நீங்கியவர்களாக, இதைவிட ஒரு இழிவான நிலை யாருக்கு ஏற்படும்? இன்று நாம் அனைவருக்குமே அந்த இழிவான நிலை இருக்கின்றது. காரணம், மனிதன் என்னை காப்பாற்றுவான். அந்த மனிதனுக்கு அறிவு இருக்கிறதா என்று கேட்டால் அவர் ஸ்பெஷலிஸ்ட். இந்த அறிவு வளர வேண்டுமே போதாது என்று கேட்டால் நாம் வளர வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இந்த அறைகுறைகளை நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் என்று புரிகின்றீர்களே, அப்படித்தான் உலகம் புரிகின்றது. உங்களுடைய சொந்த அறிவு என்ன ஆயிற்று? பதில் நின்றுவிடும். அந்த பதிலை நான் கூற வேண்டும், ஆம் நான் மதிமயங்கிவிட்டேன், அறிவு கெட்டுவிட்டேன், இப்பொழுது அந்த பணிவை இறைவன் ஏற்றுக்கொள்கின்றான், அந்த பக்கம் திருப்புகின்றான், என்னை நம்புங்கள், பிறரை நம்பாதீர்கள். அந்த நம்பிக்கை வரும்பொழுது ரிப்போர்ட்டுகள் உங்களுடைய வீடுகளில் இருக்காது, குப்பை தொட்டிக்கு சென்று அந்த டாக்டர்கள் உங்களுடைய மனதை விட்டும் அகன்றிருப்பார்கள், பகிரங்கமான துரோகிகள் விரோதிகள் என்பதை நீங்கள் அறிந்தவர்களாக. இப்பொழுது இறைவன் உங்களை பற்றி திருத்துகின்றான், கெட்டதை கெட்டது என்று சொல்லக்கூடிய மனப்பக்குவம் கூட இல்லை, கெட்டதுதான் என்று தெரியக்கூடிய அந்த உள்ளத்தின் பக்குவமும் இல்லை, இறைவனுடைய அறிவிப்பின் பக்குவமும் இல்லை. காரணம், நாம் பெருமை கொண்டவர்கள், நம்முடைய முயற்சியைக் கொண்டு அதை நீக்கிக் கொள்ள வேண்டும். உங்களுடைய முயற்சி இல்லாமல் அது வந்தது, முயற்சியைக் கொண்டு நீக்கிக் கொள்ள வேண்டும். எதிரும் திரும்பமாக இருக்கின்றது. நம்பிக்கை என்ற ஒன்று அவசியம் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த நம்பிக்கை மாத்திரையா, மருந்தா, பொருளா அல்லது உணர்வா? நம்பிக்கை என்பது உங்களுடைய கைகால்களா, உங்களுடைய மனமா? அது அருபமான ஒன்றா அல்லது பொருள் அடிப்படையிலான ஒன்றா? நம்பிக்கை என்பது அருபமான உணர்வு அடிப்படையை கொண்டது, அதற்கு உருவம் இல்லை. பிறகு உருவங்களை கொண்டு நம்பிக்கை கொள்கின்றீர்கள், டாக்டரையும் மருந்தையும் அவர்களுடைய வைத்திய முறைகளையும் அவர்களுடைய ஆஸ்பத்திரிகளையும் அவர்களுடைய பெரும்பெரும் கட்டிடங்களையும் எப்படி நீங்கள் மதிமயங்குகிறீர்கள்? உங்களுக்கு மதி இருக்கிறதா இல்லையா என்று கேட்டால் இறைவன் கூறுகின்றான், சந்திரன் மீது சத்தியமாக என்று கூறுகின்றான். உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது சத்தியம், நிகழ்வது நிகழ்வது நிகழ்ந்து தீரும். சந்திரன் மீது சத்தியமாக என்ற அந்த ஒரு வார்த்தையை கூறும் பொழுது நீங்கள் கிரகிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றனால் சந்திரன் என்பது முழு வடிவத்தை கொண்டு பௌர்ணமியைத்தான் சந்திரனம் என்று கூறுகின்றோம். மற்றவை பிறைகள், வளர்ந்து வரும் பிறைகள், தேய்ந்து வரும் பிறைகள். சந்திரன் என்பது முழு வடிவத்தை கொண்டு முற்றிலுமாக சூரிய ஒளியை விதைக்கக்கூடிய அந்த ஒரு தகுதி அடையும் போது அது சந்திரன். அந்த சந்திரன் குளிர்ச்சியானது, வெளிச்சத்தை எடுத்துக்கொண்டு பிரகாசிக்கிறது, குளிர்ச்சியானது, அது நெருப்பு தீண்டார். சூரியன் நெருப்புக்குரியது, அதனை பார்க்கவும் மாட்டார்கள், பார்த்து பிடிக்கவும் செய்யாது, ஆனால் சந்திரனை கண்களில் பார்த்துக் கொண்டிருப்போம். நீங்கள் சூரியன் என்று கூற வேண்டாம், நெருப்புக்கு ஆகிவிடுவீர்கள். ஆனாலும் பெருமை கொண்ட மனிதர்கள் கூறுவார்கள், நீ நெருப்போடு விளையாடுகிறாய். அந்த பெருமை அவர்களுக்கு இருக்கின்றது. தான் நெருப்பாகவே மாறிவிட்டார்கள், நெருப்பு பிணப்பாகவே மாறிவிட்டார்கள். யார் பெருமை கொள்கின்றார்களோ அவர் நரக, அவர்கள் நரகத்திற்குரியவர்கள். அந்த நரகத்தின் எரிகட்டைகள் கற்களும் மனிதனும் தான், வேறு யாரும் கிடையாது. அந்த நரகத்திற்கு தானே எரிகட்டையாக இருக்கக்கூடிய அந்த நிலையை கூறுவார்கள், நீ நெருப்போடு விளையாடுகின்றாய். ஆங்கிலத்திலும் யுவர் டேயிங் வித் ஃபயர். இவர்கள் குளிர்ச்சி அளிக்கக்கூடியவர்களாக, பெருமையில் வெதும்பிக் கொண்டிருப்பவர்களாக, இந்த பெருமை கொண்ட மக்களாக நாம் ஆகும்பொழுது நாம் நம்மை அந்த உஷ்ணத்திற்கு பலியாக்கிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் அறிய வேண்டும். உஷ்ணப்பட்டு விடாதீர்கள் என்று கூறுவார்கள். கோபம் அடையும் பொழுது பெருமையின் காரணமாகத்தான் கோபம், என்னுடைய பெருமைக்கு பந்தகம் ஏற்பட்டுவிட்டது, பாதகம் ஏற்பட்டுவிட்டது, குந்தகம் ஏற்பட்டுவிட்டது, எனவே நான் உஷ்ணப்பட்டு விட்டேன். பெருமை உங்களை நெருப்புக்கிரையாக்கிவிடும் என்பதையும் அறிய வேண்டும். குளிர்ச்சியில் உங்களுடைய கிரேக்கும் தன்மை இருக்கின்றது. அந்த சந்திரனை போன்று உங்களுடைய உடம்பு இருக்க வேண்டும். இறைவன் படுத்தக்கூடிய அவ்வளவு செய்திகளையும் முழுமையாக கிரகித்துக் கொள்ளுங்கள். அது ஒரு சிறு கோடும் கூட விட வேண்டாம். இன்று நான் சந்திரனை பார்க்கும் பொழுது இது பௌர்ணமியா, அதுக்கு முந்தின நாளா, பிந்தின நாளா, இல்ல நாளைக்கு தான் பௌர்ணமி, இப்போ ஒன்னும் கொஞ்சம் மனசு நல்லா இருக்கு, நாளைக்கு பார்க்கலாம், இல்ல நேற்று பௌர்ணமி இருந்துச்சு, அடடா நேற்று பார்த்துருக்கணுமே. ஒரு சிறு கீரல் இருந்தாலும் இறைவனுக்கு பிடிக்காது. அந்த உள்ளம் சந்திரனாக இருக்க வேண்டும். இறைவன் எதை உங்களுக்கு அறிவிக்கின்றானோ அப்படியே அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவ்வளவு அழகான செய்திகள் இருக்கின்றன. அது சந்தேகம் என்று ஒரு கோடு விட வேண்டாம். சாத்தியமான இறைவனை நீங்கள் சத்தியம் என்று கூறுவீர்கள், சத்தியவான் என்று கூறுவீர்கள். அந்த சத்தியத்திற்கு நாம் ஒரு கேள்வி வைக்கின்றோம், சாத்தியமான என்று அவனிடமிருந்து ஒரு வரக்கூடிய ஒரு நற்செய்திக்காக. நல்ல செய்தி சொன்னதுக்காகவா சந்தேகம்? அதுவரையில் எந்த கட்டமும் இல்லை. நல்ல செய்தி சொன்னவுடன் சந்தேகம், அது எப்படி சாத்தியம்? நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலிருந்து ஒரு மேன்மைக்காக வேண்டி ஒரு நற்செய்தி சொல்லப்படுகிறது இதயத்திற்கு சந்தேகம், சாத்தியமா என்று. அப்புறம் தூத்துக்கு பெருமை, எனக்கே முடியாது, இது எங்கிருந்து வந்தது? நல்ல செய்தி தானே, எங்கிருந்து வந்திருக்க முடியும்? எங்கிருந்து வந்தாலும் அது வேண்டுமா வேண்டாமா என்று வேண்டும் என்று கூறுகின்றீர்களே, பிறகு ஏன் எங்கிருந்து வந்தது என்பது வேண்டுமா வேண்டாமா, வேண்டும் என்று கூறிய பிறகு பிறகு எப்படி சந்தேகம் ஏற்பட்டது? எந்த அளவுக்கு சந்தேகம் இல்லையோ உங்களுடைய அந்த சந்திரன் என்ற அழகான குளிர்ச்சி கொண்ட இருதயத்திலிருந்து முழுமையாக பிரதிபலிக்கக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு உண்டு. ஆக நீங்கள் பெருமை கொண்டு விடாதீர்கள். மற்ற மனிதர்களை மதித்து பழகுங்கள். அந்த மதியை நீங்கள் இழந்துவிட வேண்டாம். சந்திரனுக்கு இன்னொரு பெயரும் உண்டு, மதி, முழுமதி. அந்த மதிப்பையும் மரியாதையையும் பிறகுக்கு கொடுங்கள். மற்றவர்களை மதித்து பழகுங்கள், மதியோடு வாடுங்கள், பூர்ண சந்திரனாக நீங்கள் விளங்குங்கள். நிச்சயமாக இறைவனுடைய ஓலை குளிர்ச்சி மிக்கதாக இருக்கின்றது. தனக்கு முடியும் என்ற அந்த பெருமை வேண்டாம். தன்னிடமிருந்து பிறருக்கு கொடுக்கக்கூடிய அந்த செலவுகளிலும் நீங்கள் உங்களுக்கு கொடுத்து உதவுங்கள். நஷ்டம் ஏற்பட்டுவிடுமோ, தரித்திரம் வந்துவிடுமோ, பிறருக்கு கொடுத்துவதன் காரணமாக எனக்கு நாளைய வாழ்க்கையில் நான் முடைப்பட்டவனாக ஆகிவிடுவேன் என்று நினைக்க வேண்டாம். நிச்சயமாக நன்மைக்கு நன்மையை கூடி லோகத்தனத்திலிருந்தும் கருமித்தனத்திலிருந்தும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக யார் தங்களுடைய செல்வங்களிலிருந்து செலவு செய்கின்றார்களோ அவர்களை நேசிப்பனாக இருக்கின்றான். ஏனென்றால் அவர்களுக்கு இன்னும் நான் அதிகமாக கொடுக்க இருக்கின்றேன். அந்த ஒரு சத்தியத்தை நான் முழுமையாக்கி வைத்தேன். எனவே அவர்களால் தாராளமாக செலவு செய்ய முடிகின்றது. உருவத்தை வழிபடக்கூடியவர்களாக இருப்பார்களானால் அந்த பணம் என்ற உருவத்தை வைத்துக் கொண்டு எண்ணி எண்ணி பார்த்த அந்த எண்ணிக்கை உருவத்தையும் சேர்த்துக் கொண்டு மகிழ்வடைவார்கள். அதிலிருந்து அவர்களுக்கு எந்த பலனும் கிடையாது. உள்ளத்தின் சுகத்திற்கும் உருவத்தின் சுகத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. மாறாக உள்ளத்தின் சுகத்திலிருந்துதான் உருவத்திற்கு மதிப்பு. உள்ளத்தில் சுகம் இருந்தால் அந்த உள்ளத்தினுடைய கடை முகக்கலையாக இருக்கும். அகத்தினுடைய அழகுதான் முகத்தில். முகத்தினுடைய பூச்சும் சாயமும் அகத்திற்கு அழகல்ல, அந்த சாயமும் வெளுத்துவிடும். கலையான முகம் வளமான மனதிலிருந்து உருவாகக்கூடியது. உருவத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள், அது தானே செழிப்பாக இருக்கும். உள்ளம் சிறப்பாக இருக்குமானால் உள்ளத்தில் கவலையையும் வேதனைகளையும் குப்பைகளையும் வைத்துக் கொண்டு முகத்தில் சாயங்களை பூசிக் கொண்டு வெளிவரக்கூடிய இந்த மக்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். சத்தியத்தைக் கொண்டும் அசாத்தியமான இறைவனுடைய அந்த மகத்தான ஆற்றலை கொண்டும் நீங்கள் மகாசக்தி என்று கூறக்கூடிய அது உண்மையானால் இப்பொழுது நீங்கள் இறைவனை பின்பற்றுங்கள். அந்த சத்தியத்தை பின்பற்றுங்கள். நீங்கள் வானங்களையும் பூமியையும் படைக்கவில்லை, இறைவன் உங்களுக்காக படைத்தார்.
இந்த வானங்களையும் பூமியையும் உங்களுக்காக படைத்தான் என்றால் நீங்கள் அதற்கு மிஞ்சியவர்களாக, அதனை நீங்கள் ஆளக்கூடியவர்களாக உங்களுடைய திறன் அதிகரிக்க வேண்டும். படைத்தவனோடு நாம் சேர்ந்திருந்தால் தவிர, அவனையே சார்ந்திருந்தால் தவிர, இந்த ஞானங்களும் இவற்றை அடைக்கக்கூடிய தன்மையும் நமக்கு இல்லை. வெப்ப காலம், கொடை காலம் என்று நீங்கள் கருதி கொண்டிருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய உள்ளத்தில் இந்த வெப்பம் தகிக்கக்கூடாது, என்னை தாக்கக்கூடாது, குளிர்ச்சி வேண்டும், மழை வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். இயற்கையை மிஞ்சிய ஒரு உணர்வு. நாம் இயற்கையோடு வாழ பிறந்தவர்கள் இல்லை. இயற்கையை மிஞ்சி, இயற்கையை அடக்கி வாழக்கூடியவர்களாக நாம் அமைக்கப்பட்டிருக்கின்றோம். இயற்கை முழுமையும் உங்களுடைய அடிமை என்பதையும் நீங்கள் அறிய வேண்டும். இயற்கையோடு வாழக்கூடிய வாழ்க்கை தான் சிறந்தது என்று மனிதர்கள் கூறுவார்கள். இயற்கையோடு ஒத்து வாழ வேண்டும், அவ்விதமாக அல்ல. பிராணிகளும் கால்நடைகளும் இயற்கையோடு ஒத்து வாழும். மனிதர்கள் இயற்கையை மிஞ்சியவர்கள். இயற்கை தனக்கு அடிமணிந்து வர வேண்டும் என்று விரும்புபவர்கள். கோடைக்காலம் உருவாகிவிட்டது, மழை வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள், வெயில் தகிக்கிறது, மேகங்கள் கூட வேண்டும் என்று விரும்புபவர்கள் நாம். இது இயற்கையோடு ஒத்துப்போவதா? இயற்கையை மிஞ்சிய ஒரு இறை உணர்வா? சத்தியமான உணர்வு, இறை உணர்வு. இதனை நீங்கள் கொண்டு வர முடியுமா? இல்லை, நீங்கள் விரும்புகின்றீர்கள், வருகிறது. இப்பொழுது நம்பிக்கை கொள்ளுங்கள். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக, என் இறைவனே என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பெருமை கொள்ளக்கூடிய அந்த பாவம், உன்னை சந்தேகிக்கக்கூடிய அந்த பாவம், நீ கொடுக்கக்கூடிய நன்மைகளை இது சாத்தியமா என்று எடுத்து எடுக்கையே நான் உன்னை எதிர்க்கின்றேனே, அந்த பாவத்திலிருந்தும் என்னை நீ பாதுகாத்துக் கொள்வாயாக. என்னையும் என் சந்ததிகளையும் எங்களையும் பாதுகாத்துக் கொள்வாயாக என்பது உங்களுடைய எண்ணமாக இருக்க வேண்டும், பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். இறைவனை தவிர நம்முடைய சுகத்திற்கு, உள்ளத்தின் சுகத்திற்கு, மனதின் சுகத்திற்கு எதுவும் இல்லை. இறைவனையும் பார்த்ததில்லை, உங்களுடைய மனதையும் பார்த்ததில்லை, சுகத்தையும் பார்த்ததில்லை. அருவமான இந்த சேவை உங்களுக்கு சத்தியமாக அளிக்கப்பட்டிருக்கின்றது. சத்தியத்தையும் பார்த்ததில்லை, நம்பிக்கை கொள்ள வேண்டும். நம்பிக்கையும் பொருள் அல்ல, பார்த்ததில்லை. இதுதான் உங்களுடைய வாழ்க்கை. நிறைவேறும் உடல் வழிபாடு, உருவ வழிபாடு நாம் விலக வேண்டும். மனிதர்கள் உடலையும் உருவத்தையும் தவிர வழிபட மாட்டார்கள். என் உடலை நான் பாதுகாத்துக் கொண்டேன், உள்ளத்தை பாதுகாப்பதை விட்டுவிட்டு உடலை பாதுகாத்துக் கொண்டேன் என்று கூறுகின்றனர். மனிதனுடைய ஒவ்வொரு வழிமுறையையும் அது மிக கெட்டது என்பதையும் நாம் அறிய வேண்டும். உங்களுக்கு உடற்பயிற்சி செய்தால் உடல் சுறுசுறுப்பாக இருக்கும் என்று கூறுவார். இரவு நேரத்தில் எனக்கு களைப்பாக இருக்கின்றது, காலையெல்லாம் வேலை செய்துவிட்டது எனக்கு களைப்பாக இருக்கின்றது. காலையில் கூட வேலை செஞ்சது உடல் உழைப்பு தானே, வீணாக கையை காலம் ஆடிக்கிட்ட ஒரு தேவைக்கு உரிய அந்த இயக்கங்களோடு வாழும்பொழுது வீணாக செயல்படக்கூடிய இந்த எக்ஸசைஸ், ஒரு காரியத்தோடு நான் என் உடல் உழைப்பை கொடுத்து வந்திருக்கேன், இப்ப வந்து டயர்டா இருக்கணுமா, சுற்றி பார்க்கணுமா, டயர்னஸ் வந்திருக்கு. உழைப்பு கூடாது, இதில் உங்களுக்கு உடல் சுகம் இல்லை, களைப்பும் உண்டு. உழைப்பில் களைப்பு இருக்கிறதை தவிர உழைப்பில் சிறப்பு இல்லை. மனமும் சோர்ந்து விட்டது. இப்ப தூங்கணுமா, எக்ஸசைஸ் பண்ணணுமா, சுகமா இருக்கு. சுகம் கிடைப்பதற்கு களைத்து ஓய்ந்து விட்ட பிறகு சுகம் கிடைப்பதற்கு இவர்கள் கூறக்கூடிய எக்ஸசைஸ் பண்ணிட்டு ராத்திரி 10 மணிக்கு போயிட்டு தேயோட வாக்கிங் போயிட்டு 12 மணிக்கு தேயோட திரும்பி வந்துட்டு படுக்கணுமா, அல்லது தூங்கி எடுக்கணுமா? சுகமும் உள்ளத்தினுடைய களைப்பும் நீங்குவதற்கு, அந்த களைப்பும் உள்ளத்தினுடைய சுகமும் களைப்பு நீங்க சுகம் கிடைக்கப்பட்ட காரணமாக உடல் மறுநாள் காலையில் அவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கிறது. ராத்திரி பூராவும் சேகரித்த அந்த ஒரு சக்தியை நொடிப்பொழுதுல காலையில் இருந்து விசி பசி நடந்துட்டு போயிட்டு வந்துட்டு ஆக்கடன்னு ஒரு டீ கொடுத்தது ஒரு ஆள். இப்படிப்பட்ட ஒரு கெட்ட சூழ்நிலையை நாம் நம்முடைய வழக்கமாக கொண்டு விட்டோம், மனிதர்களுடைய கெட்ட அறிவை நம்பிதன் காரணமாக. ஒரு காலம் மனிதனுடைய அறிவை, பொருள் சம்பந்தமான அறிவை துஷ்டமாக தவிர நீங்கள் கருத வேண்டாம். இறை உணர்வுகள் நேர் மாற்றமானது. சுகத்தை மட்டுமே அறிவிக்கக்கூடியது, சுகத்தை நீங்கள் விரும்புங்கள். எண்ணங்களை நீங்கள் இறைவனுக்காக நீங்கள் திருப்ப வேண்டும். நீங்கள் முயற்சி செய்யாம சரியா போயிடுமோன்னு கேட்கக்கூடிய மக்களுக்கு சாதாரண உதாரணம், ஜுவரம் வந்து 106 கிடக்குறீங்க, நீங்க யாருன்னே தெரியாம கிடக்குறீங்க, இப்ப என்ன முயற்சி பண்ண போறீங்க? சுகமா கடவுளே கடவுளே கூப்பிடுறது தவிர்த்து அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டதில்லை. இவர்கள் கேட்கக்கூடிய இந்த கேள்விக்கு பதிலும் தேவையா? இவர்களை பார்ப்பதே தவறு என்ற அளவுக்கு அவர்களை இவர் தொடுக்க வேண்டும். இறைவன் இப்பொழுது திருத்தறிகின்றான். அவர் என்னுடைய சொந்த சகோதரனாக இருந்தாலும் சரி, பெற்றோராக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது அறிவே இல்லை என்பதை நாம் அறிய வேண்டும். இறைவனுடைய வார்த்தைக்கு சற்றும் பொருத்தமில்லாத, இறைவனை பாதையை விட்டு விளக்கக்கூடிய இந்த மனிதர்களை நான் இருக்கின்றேன். என் இறைவனே என்னையும் மன்னிப்பாய், இவர்களையும் மன்னிப்பாயாக. உள்ளத்தில் வாயத்தில் பேசக்கூடாது. பிரார்த்தனைகள் அனைத்துமே உள்ளத்தின் அடிப்படையை கொண்டது, வெளிப்படையாக பேசுவதல்ல. உங்களை இருக்கக்கூடிய நோய்கள் போக வேண்டுமா இல்லையா என்பதை நீங்கள் கூற வேண்டும். இந்த நோய்கள் நீங்க வேண்டுமா வேண்டாமா? வேண்டும். வேண்டுதல் முடிந்துவிட்டது. ஆகவே சுகமடையுங்கள். உங்களுடைய முயற்சியில் நீங்கள் இன்னும் மோசமாவீர்களா அல்லது உங்களுடைய தீமைகளிலிருந்து நீங்கள் சுகமடைவீர்களா என்று கேட்டால், ஒவ்வொரு வியாதியும் மோசமாகிக் கொண்டிருக்கிறது. இது போதுமான அச்சாட்சி இல்லையா? அவங்களை விட்டு விலக வேண்டும். இறைவனை நீங்கள் திரும்ப வேண்டும். இறைவனிடம் நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும் என்பதற்கு இறைவனுடைய வார்த்தைகளை எதிர்ப்பிக்க வேண்டும். அது சத்தமும் இருக்கக்கூடாது. அமைதி திரும்ப உங்களுடைய உள்ளத்தின் சுகங்களுக்கு கிடைக்க உடலின் சுகம் ஆரம்பமாகிறது. உங்களுடைய நோய்களுக்கு நீங்கள் சம்பாதிக்கவில்லை. ஒருபோதும் நாம் அதனை விரும்பி சம்பாதிப்பவர்கள் இல்லை. தானாக வந்தது தானாக நீங்கும் என்பதை அறிய வேண்டும். தானாக மட்டும்தான் அது நீங்க முடியும் என்பதை இன்னும் உதவி கொள்ள வேண்டும். என்னுடைய அறிவை எந்த அளவுக்கு உபயோகப்படுத்துகின்றனோ அந்த அளவுக்கு எனக்கு கேடு என்பதை உணர வேண்டும். மருந்துகள் எனக்கு உயிரை கொடுக்குமா உயிரை பெருக்குமா என்று கேட்டால், யாவரும் அறிந்திருக்கின்றோம், மருந்துகள் விஷத்தன்மையுடையது, உயிரை பெருக்கும். உணவு உயிரை கொடுக்குமா என்று கேட்டால், உயிரை பாதிக்குமா என்று கேட்டால், உயிருக்கு உயிரோட்டம் உணவுதான். இது சந்தேகமில்லை. இது இறைவனிடம் இருக்கக்கூடிய நன்றி. மருந்துகள் கூடாது, உணவு வேண்டும். இப்பொழுது இறைவனுக்கு விரோதமாகவும் துரோகமாகவும் செல்லும் பொழுது உணவுக்கு பத்தியம் கட்டுப்பாடு கூடாது, மருந்துகள் எடுத்துக் கொள்ளுங்கள். எனவே இறைவன் அனுமதித்து விட்டான். நன்மைகளுக்கு பதிலாக தீமைகளில் பெருக அனுமதித்து விட்டான். சந்ததி சந்ததிகளாக சாபக்கேடாக இனி வரக்கூடிய சமுதாயமும் இதே வழியில் உருவாகும். எனவே இப்பொழுது நாம் ஒரு சமுதாயமாக திரும்புகின்றோம். என் இறைவனைத் தவிர இறைவன் இல்லை என்பதை நான் எனக்கு உணர்கின்றேன். ஒவ்வொரு நன்மையும் என்னுடைய முயற்சிக்கு அப்பால் இறைவனுடைய மிகப்பெரும் ஆற்றலை கொண்டு, மிகப்பெரும் இறைவனுடைய மன்னிப்பை கொண்டு, இறைவனுடைய கருணையைக் கொண்டு நான் வாழ்விக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். என் இறை துரோகத்திற்கு இவ்வளவு துரோகத்திற்கு பின்பும் இறைவன் மன்னிப்போனாக இருக்கின்றான். நிச்சயமாக இறைவன் கருணை மிக்க வேண்டும். என்னுடைய துன்பங்களெல்லாம் நான் என்று ஆரம்பிக்கும் பொழுது துன்பங்கள் ஆரம்பமாகின்றன. என் இறைவனே என்று ஆரம்பிக்கும் பொழுது துன்பங்கள் நீங்கி நன்மைகளை நீங்கள் பெருகுகின்றீர்கள். நன்மைகளை நான் பெருக வேண்டும் என்று விரும்புங்கள். கண் பார்வை இப்பொழுது இருக்கின்றது, கண் பார்வை எனக்கு தெளிவாக நன்றாக இருக்கும் பொழுது இன்னும் பிரகாசமாக ஆக வேண்டும் என்று விரும்புங்கள். கண் கெட்ட பின் எனக்கு ஒளி வேண்டும். பார்வை குறைந்து விட்டது, பவர் குறைந்து விட்டது, எனக்கு பார்க்கக்கூடிய சக்தி குறைந்து விட்டது, ஒளி வேண்டும் என்று கேட்காதீர்கள். இருக்கும் நிலையிலிருந்து அதிகமாக வேண்டும். ஒவ்வொரு நன்மையும் அதிகமாக வேண்டும் என்று விரும்புங்கள். உள்ளத்திலிருந்துதான் உடலின் சுகம். உடலிலிருந்து உள்ளத்தின் சுகம் இல்லை. இதில் தெளிவாக நீங்கள் இருக்க வேண்டும். ஓய்வில் தான் என்னுடைய உடல் சுறுசுறுப்படைகின்றது. உடல் உடைப்பிலும் உடல் பயிற்சிகளிலும் என்னுடைய மனம் சோர்வடைகிறது. அந்த உடற்பயிற்சிக்கு முன்னாடியே எனக்கு செய்யணுமான் அவ்வளவு கஷ்டம் அது. எனினும் நாம் தீமையை படைத்துக் கொண்டு விட்டோம், பிறகு அதற்கு அடிமையாகி விட்டோம். எனவே இனி மனதில் சுகம் கிடையாது. என்னுடைய வாழ்க்கையினுடைய தேய்மானம் ஒவ்வொரு நாளும் முந்தைக்கு பெங்கியது மோசமாக ஆகி கொண்டிருக்கின்றது. நான் இன்று விரும்ப வேண்டியது என்னவென்றால், என்னுடைய ஒவ்வொரு நாளும் முந்தியதற்கு பெங்கியது சிறப்பாக அமைய வேண்டும் என்பதைத்தான். நேற்றிருந்த வாழ்க்கை விட எனக்கு சிறப்பாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் உள்ளட்சம் கொள்ளுங்கள், தவறு செய்துவிட்டேன். வருமுன் காத்தலாகும் இது. ஒவ்வொரு நாளும் முந்தைய நாளைக்கு பெந்தியது மனம் அமைதியாக இருக்கின்றது, மனம் சிறப்பாக இருக்கின்றது, மனதில் கவலை தீண்டவில்லை, நேற்றளவுக்கு என்று துக்கம் இல்லை. இப்பொழுது இறைவனுடைய பாக்கியத்தில் நான் நுழைந்திருக்கின்றேன். நேற்றை விட எனக்கு கஷ்டமாக இருக்கின்றது மனம், உள்ளத்தை உடத்தை உடலை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உள்ளத்தின் சுகத்திற்கு வாருங்கள். இன்னைக்கு ஏதோ மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, பாவம் அடிப்பு தேடுங்கள், அந்த மனம் சீர்டைய வேண்டும். முன்பை விட அழகாக இருக்கும் மீதமுள்ள நாட்கள் முடிவதற்கு முன்பாக, மீதமுள்ள நாட்களின் நாளின் காலம் முடிவதற்கு முன்பாக, நேரம் இதற்கு முன்பாக, இரவு உருவதற்கு முன்பாக அந்த மனதுடைய சோர்வும் மனதில் இருக்கக்கூடிய ஒரு வேதனையும் நீங்கி செற்றுமை அடைய வேண்டும். எந்த நேரமும் நின்ற நிலையிலும் சரி, இருந்து இருப்பிடம் சரி, ஓய்வாக சாய்ந்திருக்கும் போதும் சரி, சிறப்பான வாழ்க்கை வேண்டும். இது உங்களுடைய சதா சர்வ நேரமும் இருக்கக்கூடிய மூச்சோடு மூச்சு கலந்த அந்த ஒரு உணர்வாக இருந்திருக்க வேண்டும், இருக்க வேண்டும் இனிமேல். எனவே உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரும் நன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. கடவுள் யார் என்று கேட்டால் நீங்கள் அனைவரும் புரிவீர்கள், மகாசக்தி, நம்மை விட உயர்வான ஒரு சக்தி இருக்கிறது, நமக்கு மேலான ஒன்று இருக்கின்றது. அப்படித்தானே பொதுவான பதில் கடவுள் யார் என்று கேட்டால், அல்லாஹ் யார் என்று கேட்டார், ஜீசஸ் யார் என்று கேட்டார், எந்த பேரு வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள், மகாசக்தி, மகா ஆற்றல் இருக்கிறவர், மிகப்பெரியவர், உலகன, நம்மை விட மேலான ஒரு சக்தி இருக்கிறது. இது அடிப்படையாக அனைவருக்கும் இறைவன் அறிவித்திருப்பது, இறைவனை பற்றி, தன்னை பற்றி. அது உண்மையானால் உங்களிடம் என்னவெல்லாம் இருக்கின்றதோ இதைவிட மேலானது உங்களுக்கு சமீபமாக இப்பொழுதும் இருக்கத்தானே செய்கிறது. ஏன் தலையிறக்குமது வாராடுது எனக்கு முடியும் சொல்லி, எதற்காக நீங்கள் அவனிடம் பொறுப்பேற்படுத்துவதில்லை? கொஞ்சம் அமைதியடைந்து கொஞ்சம் பொறுமையோடு உங்களுடைய காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவதில்லை. யார் பொறுமையை கொண்டும் அமைதியை கொண்டும் வாழ்கின்றார்களோ அவர்கள் அந்த அவர்களை விட உயர்வான ஒரு சக்திக்கு வழிவிட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய நன்மையை கருதி இவர்கள் கொஞ்சம் தாமதித்திருக்கின்றார்கள் பணிவை கொண்டும். இது இறைவனுக்கு பணிவதும் இறைவனை கண்ணியப்படுத்துவதுமா? உங்களோடு இப்பொழுது இறைவன் இருக்கின்றானா என்று கேட்டால், எல்லா இடத்திலும் இருக்கிறான், துணிடம் இருப்பான், திரும்பிடம் இருப்பான், விளக்க மாற்றம் இருப்பான், என்கிட்ட மட்டும் இருக்க மாட்டான், கோயில் இருப்பான், மசூதியில் இருப்பான், சரி சார், என்கிட்ட மட்டும் இருக்க மாட்டான். ஏன்னா அந்த விளக்க மாற்றத்தை மோசமானா, எப்படி நாம் கற்பிக்கப்பட்டோம், நம்முடைய உள்ளத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு இதுதான் கோயில் மசூதி சார், இதுதான் நீங்கள் வழிபட வேண்டும், இங்கு வழிபடக்கூடாது. கடவுளை இமைப்பதற்கு கண்ணியமான இடம் வேண்டுமா அல்லது நெருக்கடியான இடம் வேண்டுமா என்று கேட்டால், கண்ணியமான இடம் வேண்டும். கடவுளை விசாலமான இடத்தில் வைக்க வேண்டுமா அல்லது நெருக்கடியான இடத்தில் தள்ள வேண்டுமா என்று கேட்டால், நிச்சயமாக விசாலமான இடத்தில் வைக்க வேண்டும். வானங்களும் பூமியும் இறைவனுக்குரியது. இந்த பூமியில காலடிக்கான இடம், அதுக்குள்ள ஒரு பொந்து, அதுதான் மசூதி, சர்ச்சு, கோயில், இதுக்குள்ள நீங்க இறைவன் தேடுங்க சொல்றது கண்ணியமா இல்லையா? இழிவுபடுத்துறது உங்களுக்கு மட்டும் அரண்மனை மாதிரி வேணும் வீடு, கடவுளுக்கு சின்ன பொந்து போகும், அந்த தூக்கி போட்டு அவன் பாட்டு வந்துட்டு இருக்கோம், தேவைப்பட்ட பார்த்துக்கலாம், எல்லா நடத்தி போட்டுக்கணும், நம்ம வேலையை பண்ணிக்கணும், அவனை இங்க வச்சுட்டு தான் வெளியே கட்டணும், எதிர்த்தாலும் தப்பு தப்பு சொல்லிட்டு. ஆகையினால் அவனை விலக்கி வைப்பதே நமக்கு சிறந்தது என்று நாம் அவனை தூர வீசிவிடுகின்றோம். இருந்தாலும் இறைவன் உங்கள் மீது பொறுமையாக நல்லதை விதிக்கிறது, காலத்தவணையும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, 50 வயசு தான் ஆகுது, இன்னும் 50 வயசு பாக்கி இருக்குது ஒழுங்கு வரணும். ஆகையினால் காலத்தவணை நீட்டிக்கப்படுகின்றது. யாரெல்லாம் 100 வயசு 200 வயசு வாழ்கிறார்களோ அவங்க நிறைய கத்துக்க வேண்டியதுன்னு அர்த்தம் இறைவன் யாருங்கிறது சாவுக்கு முன்னாடி, அப்பதான் மோட்சம் ஒன்று இருப்பதற்கு. யார் இருந்து கொண்டாங்களோ 50 வயசு 60 வயசு போதும், இந்த உலக வாழ்க்கை போதும், நிரந்தரமான நல்வாழ்க்கைக்கும் சொற்க வாழ்க்கைக்கும் மோட்சத்திற்காகவும் அவர்கள் அழைத்துக் கொள்ளப்படுகின்றார்கள். நல்லறிவை கொண்டு நாம் வாழும் காலம் எல்லாம் எனக்கு மேலான ஒரு சக்தி இருக்கிறது என்பது உண்மையானால் நான் சற்று பின்வாங்குகின்றேன், பொறுமையை ஏற்படுகின்றேன், என் இறைவன் எனக்காக என் காரியங்களை வழிநடத்துவான், என்னை படைத்தவன் என் இறைவன் தான், நான் ஒரு கருவாக உருவாவதற்கு முன்பாக எந்த ஒரு பொருளுமாக இல்லாதிருந்தேன், அப்பொழுதிருந்து என்னை இறைவன் படைத்தான், அந்த ஒரு அணுவிலிருந்து எனக்கு இப்போல உறுப்புகளையும் அமைத்தான், அவை ஒவ்வொன்றையும் ஒன்றோடொன்று இணக்கமாக இயங்க செய்தான், அவற்றுக்கெல்லாம் உயர்வாக என்னுடைய மனதை அமைத்தான், இந்த மனதுக்கு அப்போல உறுப்புகளும் கீழ்ப்பிடிய வேண்டும். நான் என் மனதை தவறவிட்டேன், உடலின் பாகங்களில் சிதறவிட்டேன், கை பொருத்தம், காலை பொருத்தம், கண்ணு பொருத்தம், மூக்கு பொருத்தம், அவ்வளவு பேரும் குடுங்கி போயிட்டோம். இவர்களை ஸ்பெஷலிஸ்டுகள் என்று கூறினேன். மனம் என்ற ஒன்றை தவறுவதற்கு காரணமாக, அருவத்தை தவறுவதற்கு காரணமாக உருவ வழிபாட்டில் சிக்கி உடல் உறுப்புகளை மாற்றி அடித்தேன். பூமியில் இறைவன் வைப்பதற்கு தகுதி படைத்தவனா? வானங்களில் இறைவனை அமைப்பதற்கு இறைவனுக்கு தகுதி கண்ணியம் உண்டார். வானங்களில் அந்த வானங்களில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரம் வானங்களில் இருந்து இறங்குகிறதை தவிர பூமியில் வானங்களின் ஆதாரம் இல்லாமல் விளைச்சல்கள் இல்லை, உங்களுக்கு வாழ்க்கையும் இல்லை என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அந்த உயர்வான வாழ்க்கையில் உங்களுடைய பாதையை நீங்கள் அமைக்க வேண்டும். உயர்வான பாதைக்கு உங்களுடைய வாழ்க்கை அமையும் காலமெல்லாம் பூமியின் அடிப்படையை ஒட்டி வாழக்கூடிய வயிற்றின் மீது ஊர்ந்து தெரியக்கூடிய இழிவான பிராணிகளை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றமே அமிதமாக அல்ல. வானலாக உயர வேண்டிய அந்த வாழ்க்கையின் மீது நீங்கள் அமைக்கப்பட வேண்டும். எனவே நீங்கள் வானங்களில் உங்களுடைய இறைவனை அமைக்க முடியுமா அல்லது அது அவனுக்கு கண்ணியமா? இந்த பூமியில் உங்க கால் பட்ட இடம் சுத்தமாக்க முடியுமா? மனிதன் கால் எங்க பட்டுச்சோ அப்பவே அசீர்க்கப்பட்டதானே. இதை புண்ணியஸ்தலம் வேற நமக்கு நாமே கற்பனை செய்து கொள்கின்றோம். மூன்று கூட்டங்களும் மூன்று இடங்களை போட்டிக்கு வைத்துக் கொண்டன புண்ணியஸ்தலம் என்றும். இதிலும் நாம் கீழடிந்தோம். எல்லாவற்றிலும் உறவு வழிபாடு உள்ளம் கெட்டுவிட்டோம். வானங்களில் இறைவனை நாம் வைப்பது கண்ணியமா? பூமியில் வைப்பது கண்ணியமா? மனிதன் தீட்டுப்பட்டவன். அடுத்தது வானங்கள் இருக்கின்றன, உங்களுடைய மனமும் இருக்கின்றது. இந்த இரண்டில் எது பெரியது என்று கேட்டால் என்ன பதில்? உங்களுடைய மனம், வானங்கள், இந்த இரண்டில் எது பெரியது? மனம் ஒரு நொடிப்பொழுதில் வானங்களை கடந்து அதற்கு மேல் என்ன என்று பார்க்க வேண்டும் என்ற அந்த வேட்கையை கொண்டிருக்கிறது இந்த மனம். இரண்டில் எது பெரியது? வானம், பூமி. வானம் பெரியது. வானத்திற்கும் மனதிற்கும் எது பெரியது? மனம். இறைவனை எங்கு வைப்பது அவனுக்கு கண்ணியமானது? தவறினோம், மனிதர்களை நம்பினோம், உருவங்களில் வழிகட்டோம். மனதில் வைப்பது இறைவனுக்கு கண்ணியத்தை ஏற்படுத்துவது. அந்த மனதில் இறைவனோடு நீங்கள் வாடுங்கள். கோயில் மசூதி சர்ச்சுக்கு போற அமைதி கேள்வி, அடுத்த கேள்வி அமைதி மனசு வேணுமா அங்க வேணுமா கேட்ட என்ன பதில்? இறங்கியே அங்க போன. தவறுகளுக்கு மேல் தவறுகள் மனிதனுடைய உருவ வழிபாட்டை பின்பற்றும் போது இறைவன் உங்களை உள்ளத்தை கவனிக்கின்றானா உருவத்தை கவனிக்கின்றானா என்று கேட்டால் என்ன பதில்? பிறகு ஏன் உள்ளத்தினாலான வழிபாட்டை விட்டுவிட்டு உருவத்தின் அடிப்படையில் வழிபாட்டை மேற்கொண்டீர்கள்? நன்றி தான் சியாமத்தினான அபிதமாக அல்ல. நாம் வழியிட்டேயே நமக்கு புரிதாக்கொண்டோம். உள்ளத்தில் இறைவனை வழிபடுவது உங்களால் முடியாத ஒரு சத்தியத்தை சுகமான வாழ்க்கையில் இறுதி வரையில் அவனுக்கு முடியும் என்பதை யார் நம்புகின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் இறுதி நாளை நம்பியவர்கள். இறைவனுடைய வாக்கு நிறைவேறும் என்பதை நம்புபவர்கள். நிறைவேறாது என்று நீங்கள் நினைக்கும் பொழுது இறைவனை நீங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக இல்லை. இறைவனை ஏற்றுக்கொள்ளாத நிலையிலும் உங்களுக்கு தன்புறத்திலிருந்து தான் அனுமதித்த காலமுறையில் நன்மைகளையும் வாக்களித்திருக்கின்றான். உங்களுக்கு அந்த வாழ்க்கையை கொடுத்துக் கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு நன்மையும் நான் சம்பாதித்தது என்று நீங்கள் மறுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும், பாவங்களில் நீங்கள் அதிகமாக வேண்டும் என்பதற்காக வேண்டியும், ஒரு நன்மை கூட பாக்கியக்கூடாது என்பதற்காக வேண்டியும் உங்களை அழைத்துக் கொள்வதற்கு முன்பாக உங்களை நீண்ட நெடுங்காலம் வரவைக்கின்றான். அந்த பெருமையிலேயே வரவைக்கின்றான். இதைவிட ஒரு கெட்ட வாழ்க்கை நமக்கு இல்லை. ஆக உங்களுடைய இறைவனின் அருளின் பக்கம் நீங்கள் திரும்புகிறானால் எந்தெந்தும் சுகம் வேண்டும் என்ற அந்த ஒரு உணர்வு உங்களுக்கு நிலைப்பட்டு நிற்கும். எந்த காலத்திலும் எந்த தருணத்திலும் சுகத்திற்கு குறைவுகள் ஏற்படக்கூடாது, முந்தியதற்கு பிந்தியது இன்னும் சிறப்பாக அமைய வேண்டும் என்ற அந்த எண்ணம் இறைவனுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் பதிலளியுங்கள். அதே போன்று வேண்டும் வேண்டும் வேண்டுதல் உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையே ஒப்பந்தம் முடிகின்றது. பிறகு நீங்கள் ஒப்பந்தத்தை விலகுங்கள். நான் சம்பாதித்துக் கொள்வேன். ஒப்பந்தம் முடித்து எனக்கு பிறகுதான் எனக்கு நீங்கள் வழிபடாமல் உங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை, என்னுடைய உதவி இல்லாமல் உங்களுக்கு எந்த சுகமும் கிடையாது என்பதை அறிந்த பிறகு நான் பார்த்துக் கொள்வேன், நீ விலகு என்று இறைவனை நாம் பரிகாசம் செய்து விளக்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் அவருடைய முயற்சிதான் தேவை, முயற்சிதான் திருவினையாக்கும் என்று கூறுவார். அப்படித்தானே? அந்த முயற்சி என்பது செய்து பார்க்கலாம் என்ற ஒரு கேள்விக்குரியதுதான் முடியும். முயற்சியை செய்து பார்ப்போம் என்ற கேள்விக்குரியதுதான் முடியும். ஆக அந்த இறுதி நமக்கு நன்மையானதா தீமையானதா என்பது தெரியாது. ஆக உங்களுடைய முயற்சி என்பது தெளிவில்லாமல் ஒரு காரியத்தின் மீது நீங்கள் இறங்கியிருக்கின்றீர்கள். அது எப்படியும் நடக்கிறாங்க அப்படியும் ஆகிவிடலாம். ஆகவே இது ஒரு சூதாட்டம். ஆனால் மனிதர்களுக்கு அது தெரிவினையாகும். சூதாரிகளுக்கு தெருவா இல்லையா? கடைசியில் சூதாட்டத்தையே தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டிருப்பவர்களுக்கு தெருவா வீரா? ஆக முயற்சியை உங்களுக்கு தெருவினையாக்குமா தெருவினையாக்குமா? தெளிவாக அறிய வேண்டும். மனிதர்களை நம்பி அவர்களுடைய அலங்காரமான வார்த்தைகளில் உருவத்தை கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டாம். அருபமான இறைவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாகவும் விரும்பியவர்களாகவும் அவனிடமிருந்து நல்லறிவு வேண்டும் என்று நீங்கள் விரும்பியவர்களாக அந்த அறிவினுடைய மகத்துவத்தில் ஆற்றல் இருக்கின்றது. அந்த ஆற்றல் உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றும் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். கை கால்களில் உங்களுடைய ஆற்றல் கிடையாது. அந்த கை கால்களை இயக்குவதற்கு மனதிலிருந்து கட்டளை வர வேண்டும். இவ்விதமாக இயங்க வேண்டும் என்று அந்த மனதினுடைய கட்டளை வரும்பொழுது தெளிவாக இருக்க வேண்டும். குழப்பத்தில் இருக்கக்கூடாது. அந்த தெளிவு கிடைக்கும் வரையில் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். இப்பொழுது இறைவன் உங்களை வழிநடத்துகின்றான். மீதமுள்ள காலங்களில் இனியும் நாம் இறைவனை பின்பற்றுவதன் முன்பேயானால் நான் பார்த்துக் கொள்வேன் என்ற அந்த எண்ணத்தை நீக்கி எந்த வழிவகையும் தெரியாத நிலையில் முயற்சி என்ற ஒன்று வேண்டாம். தெளிவடையும் வரையில் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். எனவேதான் இறைவன் உங்களுக்கு பொறுமையை போதிக்கின்றான். தெளிவடையும் வரையில் நீங்கள் உங்களுடைய காரியங்களில் ஈடுபட வேண்டாம். சாதாரண ஒரு அறிவு தெளிவுதான் கருத்து இயலாமல் கிட்ட வேண்டாம். நீங்க முயற்சி செய்யறதெல்லாம் தெளிவில்லாமல் செய்யறதா? எப்ப தெளிவு இருக்கிறதோ முயற்சி வேண்டியதுதான். ஸ்ட்ரெயிட்டா அதை செய்ய முடியும். அந்த பாதை தெளிவாகும் வரையில் நீங்கள் உங்களுடைய காரியங்களில் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். இறைவன் ஒரு சோதனையாகவே உங்களுக்கு உங்களுடைய ஆற்றலுக்கு மிகுந்த அதற்கு மேலான ஒன்றை தன்னுடைய ஆற்றலுக்கு உகந்த ஒன்றை உங்களுக்கு அறிவிக்கின்றான். நீங்களோ உங்களே இறைவனாக கருதி கொண்டு எனக்கு முடியும் என்று நீங்கள் சொல்கின்றீர்கள். அந்த ஒரு அருவமான ஒரு சுகத்தை பொருளாக்கினீர்கள். உங்களுக்கு தேவையெல்லாம் பணம் என்ற ஒன்றை தேவை கிடையாது. பணத்தை கொண்டு எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். இன்று பணத்திற்காக உலகமே அழிந்து கொண்டிருக்கிறது. இயற்கை சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த பணத்தை கொண்டு உங்களுடைய உயிரை காப்பாற்ற முடியாது. வேதனைகளிலிருந்து விலக முடியாது. நன்மைகளில் துலங்க முடியாது. உண்மைகளில் விளங்கவும் முடியாது. இவ்விதமாக நாம் நம்முடைய காரியங்களில் சிதறந்து கிடக்கும் சீரழிந்து கொண்டிருக்கும் பொழுது இனியும் பொருளை பணம் என்ற ஒரு பொருளை நம்புவதை விட்டு அருள் இறைவனுடைய பாக்கியத்தை நீங்கள் நம்புங்கள். பொறுமையை மேற்கொள்ளுங்கள். இறைவன் உங்களுக்கு வழிநடத்துவான். உங்களுடைய உடல் நோய்கள் அவ்வளவும் தீர வேண்டும் என்றால் இப்பொழுது உங்களுடைய இறைவன் உங்களுடைய உள்ளத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றான். சுகம் வேண்டும் அப்படி எதிர்வீர்கள். பிறகு சந்தேகமும் கொள்ளாதீர்கள். பொறுமையை விரும்புங்கள். இறைவனிடமிருந்து இன்று முதலாக உங்களுடைய நன்மைகள் நோய்கள் அனைத்தும் நீங்கும். இது நீங்கள் நோயாளியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு நோய்கள் நீங்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். சுகம் வேண்டும். டாக்டராக இருக்கக்கூடிய எனக்கு என்கிட்ட யாரு வர்றாங்களோ அவங்க சுகம் அடைய வேண்டும். எனக்கும் சுகம்தான் வேணும், உங்களுக்கும் சுகம்தான் வேணும். நான் நம்புறேன், நீங்க பொருள் நம்புறீங்க. அவ்வளவுதான். அருள நம்புறேன், நீங்க பொருள் நம்புறீங்க. ஆகவே நீங்கள் வரும்பொழுது சுகம் கிடைப்பது என்னவென்றால் எனக்கு பொருள் என்ற தடைகள் கிடையாது, சுகம் வேண்டும் என்ற அந்த ஒன்றை விரும்புகின்றேன். பிறகு அதில் என்னுடைய அறிவு என்ற ஒன்றை நான் புகுத்துவதில்லை. நான் MBBS டாக்டராக இருந்தாலும் சரி, அது ஒரு கெட்ட வாழ்க்கை என்று அதனை விளக்கியதன் காரணமாக இறைவனுடைய அருள் ஒரு அத்தாட்சியாக நீங்கள் சுகம் அடைகின்றீர்கள். இந்த அத்தாட்சியை பார்க்கும் பொழுது எனக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவு வெட்டுப்பட வேண்டும். உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையே எங்கள் தொடர்பை உறுதிப்பட வேண்டும். இது உங்களுக்கான அத்தாட்சி. இவரிடம் சென்றால் சரியாகிவிடும் என்ற அந்த உருவ வழிபாடு கூடாது. அந்த அத்தாட்சி கிடைக்கப்பெற உறுதியடைய வேண்டும். எனக்கும் என் இறைவன் தான். சந்தேகத்தை நீக்குங்கள். நீங்கள் விரும்புவது நடந்து கொண்டிருக்கும். உங்களுடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடங்களுக்கு படிக்க அனுப்பும் பொழுது என் இறைவனே இவர்களை இந்த நாசமான வழிமுறைகளிலிருந்து நீ பாதுகாத்துக்கொள். இந்த உலகத்தினுடைய தேவைக்காக படித்தாதான் அவங்க அங்கீகரிக்கிறாங்க, அதுக்காக படிக்க வைக்கிறாங்க. உன்னுடைய அறிவை கொண்டு இவர்களை நீ வழிநடத்து என்று அந்த பிள்ளைகளை சேர்க்க வேண்டும். 100க்கு 100 மார்க் வாங்கணுங்கிற அந்த பெருமையை கொண்டு போக வேண்டாம். இந்த அறிவை நீங்கள் மதித்து விட்டீர் என்பது பொருளாகும். 100க்கு 40 மார்க் வாங்கினா சொல் பத்தி 40, சொந்த பத்தி 60. 100க்கு 60 வாங்கினா சொந்த பத்தி 40 தான், சொல் பத்தி 60. 100க்கு 100 வாங்கினா சொந்த பத்தி சுத்தம் கிடையாது. ஒரு படாத பேச்சு. ஆனா இவங்களுக்கு இவர் தான் உயர்வானவர் அவர் வந்து மக்கள் சொல்றார். இப்படி தரங்கட்ட மனிதர்களுடைய வேறுபாடான உண்மைக்கு பகிரங்கமான விரோதமாக கொஞ்சம் கூட துக்கம் இல்லாம என் பிள்ளை முத்துக்குள்ள வாங்கிட்டான்னு சொல்லிட்டு வெளியில் சொல்றாங்க. இந்த மாதிரியான மக்களை விட்டு நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்தை மட்டும் விரும்புங்கள், அதனை மட்டும் நம்புங்கள். உங்களுக்கு வழி இல்லை, உங்களுக்கு மேலாக ஒருவன் இருக்கின்றான் என்பது உண்மையானால் அந்த மேலான சக்தி உங்களுக்காக வேலை செய்யட்டும். உங்களுடைய அறிவை உங்களுடைய சிறப்பாக போதுமானது. நிச்சயமாக நம்ம இறைவன் நமக்கு உதவி செய்ய போதுமானது இந்த வகுப்பு உங்களுக்கு.